yusibuha abu imra'ati yukibuha wa hijratuhu ila ma ajara ilayhi sadaqa rasulullah sallallahu alaihi wa sallam. உடனேத்தும் அகிலத்தா இருக்கிற அப்பாவி அல்லாஹ் ஒருவனுக்கே ஒழித்தாள். சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உடமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹினுடைய வேத வார்த்தைகளை கேட்க புரிந்து கொள்ள அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தடத்தை அமைத்து தந்தானே அந்த முக்கியஸ்வரோகுகள் முதித்தாவதாக. ரப்பை இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழுகிற காலத்தில் அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவும் எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் முண்டிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய சந்ததிகளை பொருந்திக் கொள்வாயாக, யாரெல்லாம் எங்களுடைய உற்றார் உறவினர்களை பொருந்திக் கொள்வாயாக, யாரெல்லாம் வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க சரியத்தின் அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கித் தருவாயாக. யாரெல்லாம் நாங்கள் மரணிக்கிற நேரத்தில் எங்கள் மீது எந்த கடனும் இல்லாமல் விவாதத்துகளை பரிபூரணப்படுத்தியவர்களாக உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நல்லடியார்களில் எங்களை சேர்த்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுவனத்தினுடைய வாழ்க்கையாக ஆக்கித் தருவாயாக. யாரெல்லாம் எந்த குரானை நாங்கள் பிரியப்பட்டு வாரம் வாரம் இங்கே ஒன்று கூடினோமோ அந்த குரானை எங்களுடைய கபரிலே ஒரு நல்ல தோழனாக ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மஹ்ஷரில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற வாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீகங்களோடும் சுகதாக்களோடும் அன்பித்திருக்கிற அந்த வாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஆக்கித் தருவாயாக. யாரெல்லாம் இந்த மஜ்லிஸையும் இதுபோன்று எங்கெல்லாம் உலகத்தினுடைய மூலைகளில் உன்னை பற்றியும் உன்னுடைய நபியை பற்றியும் குரானை பற்றியும் சுன்னாவை பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸுகளை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் நீ பொருந்தி அவற்றை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. யாரெல்லாம் இந்த மஜ்லிஸில் இந்த இமாம்களுடைய சஹாபாக்களுடைய தாபியின்களுடைய முஃபஸிர்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறதோ கருத்துக்கள் முடியப்படுகிறதோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய தபறுகளை சுவனத்தினுடைய உயர்ந்த பூஞ்சோலைகளாக ஆக்கித் தருவாயாக. யாரெல்லாம் சத்தியத்தை சத்தியமென விளங்கி அதன் வழியில் பயணிக்கிற நல்ல ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. அசத்தியத்தை அசத்தியமென விளங்கி அதை விட்டு வெகு தூரம் போகிற மனிதர்களில் யாரெல்லாம் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூறாவை சொல்லித்தாருங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், அதனுடைய அர்த்தத்தை புரிய வையுங்கள், அதனுடைய விளக்கங்களை அவர்களுக்கு விளங்க வையுங்கள், அதன்படி அவர்கள் வாழுகிற சூழலை ஏற்படுத்தி தாருங்கள் என்று சொல்லி எந்த சூறாவை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொன்னார்களோ அந்த சூறாவினுடைய தொடர்படியான விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரத்திலே தனி மனித ஒழுக்கம் குறித்தான ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைப்பதற்கு எது தேவையாக இருக்கும், எந்த கரு முக்கியமாக இருக்கும் என்ற அந்த ரீதியில் அல்லாஹ் தஆலா உலகத்திலே எல்லா பாவங்களையும் விட கொடிய பாவமாக இருக்கிற விபச்சாரம் என்று சொல்லுகிற அந்த நோயை கருவறுப்பதற்காக வேண்டி அதனுடைய வழித்தடங்களை நமக்கு போட்டு காட்டினான். அதிலே கடந்த வாரத்திலே கண்ணை எப்படி பாதுகாப்பது என்பதை குறித்தான செய்திகளை நாம் பார்த்தோம். போன வாரம் சொல்லும் போது அப்புறம் ஒரு சகோதரர் போன் பண்ணி கேட்டார், அது என்ன அந்த இபுன்னு அப்படின்னா வித்தியாசம் பண்ணீங்க, உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பெண்கள், உங்களுடைய சகோதரிகள் யாருக்கு முன்னால் பருதா இல்லாமல் தங்களுடைய ஆடை அலங்காரங்களை வெளிப்படுத்துவதற்கு, எந்த பகுதிகளை மறைக்க வேண்டுமோ அந்த பகுதிகளை மறைப்பதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது, அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் அதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நீண்ட பட்டியலை கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். அந்த சூராவிலே அல்லாஹு தஆலா அந்த ஆயத்திலே சொன்னான், நான் ஏற்கனவே சொன்னதை போன்று குர்ஆன் முழுக்க முழுக்க வார்த்தைகளால் விளையாடுகிற ஒரு பகுதி. வெளிப்படையான வெறும் அர்த்தத்தை, அதனுடைய தமிழாக்கத்தை மட்டும் வைத்து அதனுடைய ஆழ அகலங்களை நம்மால் விளங்க முடியாது. ஒன்றாக ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் நான் போன வாரம் சொன்னது கூட இந்த பால் என்கிற வார்த்தைக்கும் சவுஜ் என்கிற வார்த்தைக்கும் மழைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். பால் அப்படிங்கிறது உங்களுடைய திருமண பந்தத்திலே இருக்கிற ஒரு பொறுப்பானவர், அவரோடு எந்த விதமான வாழ்க்கை சமாச்சாரங்களும் இருக்காதோ அவருக்கு பேர் தான் பால். அல்லது திருமணம் அந்த ரத்து செய்யப்பட்டு தலாக் விடப்பட்டு அதிலே உங்களுடைய சகோதரர் வரலாம், உங்களுடைய தகப்பனார் வரலாம், யார் வந்தாலும் அதற்கு பேர் பால் என்று சொல்லப்படும். ஆனால் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அந்த செய்தியை மிக நுணுக்கமாக சொல்லுகிறார். தலாக் விடப்பட்ட பெண்களை பற்றி சொல்லுகிற போது, அல்லது வயது முதிர்ந்த கணவன்களை பெற்றிருக்கிற அந்த குழந்தை அந்த பெண்களை பற்றி சொல்லுகிற போது, அல்லது இயலாத பெண்களை பற்றி சொல்லுகிற போது, தலாக்கால் மனமுறிவு ஏற்பட்டு தனித்து வாழுகிற பெண்ணை பற்றி இப்பெல்லாம் பால் நல்லா சொல்லும். சவுஜ் அப்படின்னா திருமண பந்தத்தில் ஒன்றாக இருந்து குழந்தை பெற்றுக் கொள்ளுகிற, சமூக அந்தஸ்தில் கணவன் மனைவியாக வாழுகிற அந்த மக்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. லேசான வித்தியாசம், ஆனா இருக்கிறதே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அதே அடிப்படையில் அல்லாஹ் இங்க ஒண்ணு சொன்னான். போன வாரம் அந்த சகோதரனே போன் பண்ணிக்கிட்டார், வித்தியாசமா ஒரே செய்திக்கு இப்படி உள்ளுக்குள்ளே அர்த்தமா. நான் போன வாரம் படித்த ஆயத்துல அல்லாஹ் மேல இருந்து சொல்லுகிறான், ரெண்டு வார்த்தைகளை அல்லாஹ் இந்த இடத்துல பேசும், அபுனா இஹின் பனி இஹ்வானிஹின். இது ஏன் இந்த வித்தியாசம்? எல்லாரும் பிள்ளைகள், பிள்ளைகள் என்பதற்கு ஒத்தை வார்த்தை அபுனா என்று சொன்னால் பிள்ளைகள், இபுனு அப்படின்னு சொன்னா மகன் அர்த்தம். இபுனு அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் அபுனா, இன்னொரு ப்ளூரல் ஃபார்ம் அதே வார்த்தையினுடைய இன்னொரு ப்ளூரல் ஃபார்ம், அதாவது நிறைய மக்கள் என்று சொல்லுவதற்கு பனூன் என்று சொல்லுவார்கள், அல்லது பனீன் என்று சொல்லுவார்கள். நம்ம கூட சொல்லும் போது பழக்கத்துல சொல்லுவோம் பனி ஆதம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த வார்த்தையை கேள்விப்படுவோம், பனு ஆதம், குல்லு பனி ஆதம சத்தா, உலகத்திலே இருக்கிற எல்லா ஆதமுடைய மக்களும் தவறு செய்யக்கூடியவர்களே ஹதீஸ்களிலே வருகிறது. அப்ப இவங்கெல்லாம் பனு ஆதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல ரெண்டு பேருக்கு அல்லாஹ் தஆலா அபுனா போடுறாங்க, ரெண்டு பேருக்கு பனி போடுறாங்க, ஏ இந்த டிஃபரண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆழமான பொருளை தரக்கூடியது, சாமானியமானதல்ல. இந்த இந்த லிட்ரேச்சருக்குள்ள அல்லது இந்த வார்த்தைகளுக்குள்ளே நாம் பயணம் பண்ணி பார்த்தால், அபுனா என்கிற வார்த்தை உயிரோடு இருக்கிற காலத்தை எவர் தொடர்போ அவருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. இப்ப வந்து அலை, ஒருத்தர் கணவன் அலை, அவர் காலத்துல வாழுகிற பிள்ளைகள், அவருக்கு பிறந்த பிள்ளைங்க, அல்லது அவருடைய மக்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, இந்த பிள்ளைகளுக்கு அபுனா என்று சொல்லப்படும். அரபியினுடைய அந்த குர்ஆனுடைய பூங்கல் அந்த டேஸ்ட், பொது கருத்தல்ல குர்ஆனுடைய அந்த பொருள். பனூன அல்லது அந்த நம்ம ஆதமுடைய மக்களுக்கு சொல்லுவோம் பனு இஸ்ராயல்னு சொல்லுவோம், பனு ஆதம் சொல்லுவோம். பனு இஸ்ராயல்னு யாருன்னு கேட்டா சந்ததிகள், இஸ்ராயலுடைய சந்ததிகள், யாக்கூப் அலை இஸ்லாம். இஸ்ராயல் என்று யாருக்கு சொல்லப்படும்னா யாக்கூப் அலை இஸ்லாமுக்கு சொல்லப்படும். யாக்கூப் அலை இஸ்லாமினுடைய சந்ததிகளில் யாரெல்லாம் வந்தார்களோ, மூசா அலை இஸ்லாமுடைய கௌம், ஈசா அலை இஸ்லாமினுடைய கௌம், அதுக்கப்புறம் வந்த பூரா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபிமார்களை கொண்ட அந்த கூட்டத்திற்கு பனு இஸ்ராயல்னு சொல்லப்படும். இப்ப பனு இஸ்ராயல்னா யாருன்னு கேட்டா யாக்கூப் அலை இஸ்லாமினுடைய மக்கள். அது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும்னா பெருமானாருக்கு முன்னாள் வரை, ஈசா அலை இஸ்லாம் வரை வந்த எல்லாருமே பனு இஸ்ராயல் தான், அரபியில அப்படி ஒரு வார்த்தை. இப்ப இந்த ரெண்டையும் பதத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் நம்மளன்னா பனு ஆதம், நாங்கெல்லாம் ஆதமுடைய மக்கள். ஆதம் இன்னைக்கு இருக்காரா? இல்ல, ஆதம் மூத்தா போயாச்சு. ஆனா ஆதத்தினுடைய அந்த தொடர்பை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அவர் மூத்தானதற்கு அப்புறமும் ஒரு அந்த செய்திகள் சொல்லப்படுகிறது அல்லவா? இப்ப ஒரு குடும்பத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, மூத்த அந்த அத்தா மூத்தான பின்னாடி அந்த குடும்பத்துக்கு அப்படியே ஊர்ல, சில ஊர்கள்ல அந்த பெயர் பழக்கம் இருக்கும் அல்லவா, அந்த பல்லவெட்டி போன்ற ஊர்கள்லாம் அந்த வகைரா சொன்னாதான் தெரியுமா, அதே மாதிரி முஸ்லீம்கள் ஊர்ல சில ஊர்ல அந்த வகைரா இருக்கும், யாரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பேர் போய் கேட்டா தெரியாது, அவர் என்ன வகைறாங்க, அவர் என்ன எந்த குடும்பம் அப்படின்னு கேட்பாங்க. அது பேர் அந்த அவரா இல்லைன்னா தெரியாதுமா. அப்ப அதே மாதிரி ஒருவருடைய குடும்பத்துக்கு அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லது பனூ இஸ்ரால் அந்த பேரை வச்சு அதுக்கு கீழே யாரெல்லாம் அந்த செயின்ல வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லப்படுது இல்லையா, அதுக்கு பேர் பனூன்னு சொல்லப்படுது. அதுக்கு என்ன எழுதுறாங்கன்னா, ஒருத்தர் மௌத்தா போன பின்னாடியும் அந்த குடும்பத்தோடு பெயரை சொல்லி தொடர்பு கொள்வதற்கு பனூன் என்கிற செய்தியை குரான் சொல்லுகிறது. உயிரோடு இருக்கிற போது சொல்லுகிற செய்தியை அபுனா என்று சொல்லுகிறது, மௌத்தா போனதுக்கு அப்புறம் பனூன்னு சொல்லுது. இப்ப இதுல உள்ள இந்த டேஸ்ட் என்ன, இதுல நல்லா சொல்றாங்க, யாருக்கு எதிராக எல்லாம் அவர்கள் தங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தலாம் என்று சொன்னால், அபுனா இன்ன தங்களுடைய மக்களுக்கு முன்னால் ஒரு பெண் பர்தா இல்லாமல் ஆடை அலங்காரங்களோடு நிற்பது அனுமதிக்கப்பட்டது. எது வரையும் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா மூத்தா போறது வரைக்கும். அந்த அம்மா மூத்தா போச்சு, அதோட அந்த செய்தி முடிஞ்சு அவ்வளவுதான், பையன் பையன் ஆயிடுவாரு. அந்த அம்மா இன்னால் இல்லாது இன்னால் இளையராஜ் நேற்று ஒருத்தர் கேட்டது மாதிரி, நேற்று ஒரு சகோதரர் சொன்னார் இதே மாதிரி, ஒரு நண்பருடைய வீட்டுல சொத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனார் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அவன் தான் அத்தா பிரிச்சு தர முடியாது, அவருக்கு லட்சக்கணக்கில் காசு வருது, ஆனா இவங்களுக்கு யாருக்கும் எதுவும் செலவு பண்றதே இல்லை. கேட்டப்போ கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கலாம்ல, அவருக்கு வர்ற லட்சக்கணக்கான காசுல அல்லது சொத்தை கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், இந்த இந்த கிறுக்குத்தனம் இன்னைக்கு உலகத்துல நடைபெற்றுக்கிட்டே இருக்கு, இது ஒரு மோசமான தன்மை. அத்தாக்கு வயசாயிச்சேயோ அவன் சொத்த முடியாங்க, எனக்கு அண்ணனுக்கு பிரிச்சு குடியாங்க, அப்படிலாம் கொடுக்க முடியாது. இஸ்லாமிய அடிப்படையில சொத்தை பிரிக்கணும்னா ஒருத்தன் செத்து போகணும். எந்த அஜத் மார்ட்ட அல்லது எந்த புத்தகத்தை எடுத்து நீங்க பார்த்தாலும் முதல்ல மையத்துன்னு எழுதுமா, அந்த சொத்தை பிரிக்கிற கணக்கு இருக்கு இல்லையா, அது பேரு ரொம்ப ஃபேமஸா மதரசாக்கள் வைத்திருக்கக்கூடிய கிதாப் சிராஜ்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல நீங்க போய் கேட்ட உடனே இதே மாதிரி எங்களுக்கு சொத்து பிரிக்கணுங்கன்னா வாங்கம்பாரு, அஜித் உடனே பேனா எடுத்து ஒரு பேப்பர் எடுத்துக்குவாரு, முதல்ல மையத்துன்னு போடுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தன் செத்தா மட்டும்தான் இது பிரிய இல்லைன்னா பிரியாதுன்னு அர்த்தம். இப்ப என்ன செய்யறான்னா, இருக்கும் போதே எனக்கு பிரிச்சுட்டாங்க அப்படிலாம் கேட்க முடியாது. அந்த தாப்பனாருக்கும் முழு ரைட்ஸ் உண்டு, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த சொத்துக்களை தானே வைத்து அனுபவித்து தானே அதை வச்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்கே தவிர, ஒருத்தர் பெரிய மனசு பண்ணி காசு கொடுக்குறாருனா வேற பிரச்சனை. அந்த பையன் அவன் சொந்தமா தான் சம்பாதிக்கணும், எங்க அத்தா வச்சிருக்காரு அவர்த்தேந்து நான் கலட்டுங்கிறதெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ என்ன செய்யறன்னு கேட்கும் மார்க்கம். அப்ப முதல்ல என்ன பண்ணுவான்னா, மையத் யார் இறந்து போனாயா அப்படின்னு கேட்பான். உடனே பக்கத்துல இவர் மூத்தா போனவர், இவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே அவருக்கு மனைவி உண்டா, மகன் உண்டா, மகள் உண்டா, தம்பி உண்டா, அண்ணன் இப்படிதான் பிரிப்பாங்க, அத்தா உண்டா, அம்மா உண்டான்னு பிரிப்பாங்க. அப்ப மூத்தா போவாம ஒருத்த என்ன செய்யறானா, நீங்க சொத்து கேட்கலாம். இதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில இதை பிரிக்கவே முடியாது. இப்படி இது வந்து அதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. ஆனா இங்க பனீன் எல்லாம் சொல்றான், பனீன அப்படின்னு சொன்னா இறந்து போனதற்கு அப்புறம் உள்ள உறவு உள்ளவர்கள், அதை அழகா பிரிக்கிறாங்க. உன் மகனை, உன் பெத்த மகன் உன்னை மூத்தா போற வரையும் உன்னை பார்க்கலாம். அந்த மகன் அந்த தாயை தொழுவதற்கு, முத்தம் இடுவதற்கு, அந்த பெண்ணை தன்னுடைய சொந்த தாயை ஒரு மனிதன், ஒரு மகன் முத்தமிடுவதற்கு, யாருமே சந்தர்ப்பங்கள் இல்லாவிட்டால் அந்த பெண்ணை குளிப்பாட்டுறதுக்கு அல்லது ஆளுகளை வச்சு குளிப்பாட்டுறதுக்கு வரையும் கணவனுக்கு அந்த உரிமை வராது. மூத்தா போனதோட அந்த அம்மா போயிடும். இப்ப இந்த இது குழந்தைகளுக்கு உண்டான மூத்து வரையும் உண்டான தொடரும் ஒன்னாவது, அதுக்கு பேரு தான் அபுனா. ரெண்டாவது அல்ல சொல்றான், உங்களுடைய கணவருடைய குழந்தைகள், அதுக்கும் அபுனாங்கிற வார்த்தையை போடுறான். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அபுனா அப்படிங்கிறது வாழுகிற காலத்தில் உள்ள உறவை கொண்ட அந்த சமூகம். உங்களுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவியின் மூலமாக குழந்தைகள் இருந்தால் அவள் அந்த குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சமமானவை, அவங்க வீட்டுக்கு வரலாம் போலாம். ஏன்னு கேட்டா அவங்க உங்களை திருமணம் முடிக்க முடியாது, அது எவ்வளவு பெரிய குழந்தையா இருந்தாலும் சரி வரலாம் போலாம். ஆனால் உங்களுடைய கணவன் இறந்து விட்டால் அந்த குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பார்களே தவிர, நீங்க அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய ஜீனத்தை இல்லாமல் நிற்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. தாய் தாய் தான், அது திருமணம் முடிக்காத அவ்வளவுதான். ஆனா எப்படி உங்களுடைய தகப்பனார் இருக்கிற போது அந்த குழந்தைகள் வந்து அம்மா அம்மான்னு இன்னொரு அம்மாவை தன்னுடைய சின்னம்மாவை அழைத்தார்களோ அது போன்று அந்த அத்தா மூத்தா போனதுக்கு அப்புறம் அந்த உறவுகள் நீடிக்காது.
அதனால குரான் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படின்னு திரும்ப அழக அடுத்த வார்த்தைகள்ல சொல்றான், சகோதரரின் புதல்வர்கள், சகோதரியின் புதல்வர்கள், இவர்களுக்கு பனிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறான். அரபியில அழகா சொல்லுவாங்க, எல்லா ஆண்களும் அந்த அபுனா என்பதும் பனீனுக்குள்ளே அடங்குவார்கள் என்ற ஒரு ஒரு சொலவுடைய போன்றது சொல்லுவாங்க. நல்ல இடத்துல சொல்றான், உங்களினுடைய சகோதரரின் சகோதரியின் மக்களுக்கு பனி என்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தும். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் மௌத்தா போனாலும் நீங்க அவங்களுக்கு மாமி சொல்லுதான். இந்த இடத்துல புரியுதா, மௌத்தா போனதற்கு அப்புறமும் ஒரு உறவு தொடரும் என்று சொன்னால் அதற்கு குரானினுடைய அந்த ஸ்டைலில் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை பனி. மௌத்தா போனதற்கு அப்புறம் அந்த உறவு தொடராது என்று சொன்னால் அதற்கு அப்னா என்கிற வார்த்தை எல்லாம் தன் மக்கள் மௌத்தா போனதுக்கு அப்புறம் அம்மாவினுடைய உறவு முடிஞ்சிடும், தாப்பனாருடைய இன்னொரு மனைவியினுடைய உறவு முடிஞ்சிடும், ஆனா சகோதர சகோதரிகளுடைய குழந்தைகள் இருக்கிறார்களே, சகோதரர் தன்னுடைய அத்தா மௌத்தாயிட்டாலும் அந்த மகன் தன் மாமியோடு போய் பேசிக்கிட்டே இருப்பார். அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாமி அந்த தன்னுடைய மருமகனுக்கு முன்னால் தன்னுடைய சகோதரனுடைய குழந்தைக்கு முன்னால் பருதா இல்லாமல் வெறும் சீனத்தோடு அந்த அம்மா உயிரோடு இருக்கிறது வரை நிற்கிறது கூடும். சகோதரர் மௌத்தானாலும் கூட, சகோதரி மௌத்தானாலும் கூட, இந்த ரெண்டு டிஃபரன்ஸ என்ன அழகா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். ரெண்டு பேருக்கு அபுனா, ரெண்டு பேருக்கு பனி. இத தர்ஜுமாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உங்கள் சகோதரரின் குழந்தைகள், சகோதரியின் குழந்தைகள், உங்கள் கணவனுடைய முன்னால் இன்னொரு மனைவி, உங்களுடைய அதாவது அபுனா போலது உங்களுடைய கணவருக்கு இன்னொரு மனைவி மூலமாக பிறந்த குழந்தைகள் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இந்த அதாவது இந்த அல்லாஹ் விளையாடுகிற இந்த வார்த்தைகளுடைய விளையாட்டு இருக்கிறதே அதை தர்ஜுமாக்கள் எழுத முடியாது, எழுத முடியாது. அதனாலதான் போன வாரம் சொன்னேன், இட்ஸ் எ டேஸ்ட். குரானுக்குன்னு ஒரு டேஸ்ட் உண்டு, குரானுக்குன்னு ஒரு சுவை உண்டு, குரானுக்குன்னு ஒரு ஆற்றல் உண்டு. அதை இந்த பித்தா போகும்போது தான் ஆஹா என்ன அழகா அல்லாஹ் கொடுத்தாலும் அதுக்குள்ள நம்மளை கொண்டு போறான் அப்படிங்கறத விளைக்க முடியும். அப்ப அதுல ஒரு செய்தி தான் இந்த அபுனா இந்த பனி என்கிற வார்த்தையினுடைய வித்தியாசம். அபுனா என்று சொன்னாலும் பனி என்று சொன்னாலும் பனீன என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம், அது குழந்தைகள் மக்கள் ஆண் மக்கள் என்ற ஒத்தை அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆனா இது ரெண்டுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அது அந்தந்த இடத்துல அல்லாஹ் தஆலா கரெக்டா அதை கொண்டு வந்து வைக்கலாம். கடைசியாக நாம் அன்றைக்கு தினத்தில முடிக்கிற போது இந்த செய்தியை சொன்னோம், தூபு இலல்லாஹி ஜமியா ஐயுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மூமின்களே ஆண்களே, மூமின்களில் உள்ள ஆண்களே பெண்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நீங்கள் தௌபா செய்யுங்கள். தௌபா செய்யறது அப்படிங்கிறது தனித்தனியா செய்யறது, இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் தூபு இலல்லாஹி ஜமியா ஐயுஹல் முஃமினூன், ஆண்களே பெண்களே அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வினிடத்திலே தௌபா செய்யுங்கள், ஒட்டுமொத்தமாக செய்யுங்கள். தௌபாவை கேட்கிற போது ஒரே இடத்திலே அமர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, சில நேரத்துல ஒட்டுமொத்தமா சேர்ந்து தௌபா செய்யுங்க. அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குழந்தையினுடைய அந்த ஆமீனுக்கு வானம் திறந்து விடும், அதுல இருக்கக்கூடிய யாராவது ஒரு வெள்ளை தாடியுடைய ஒரு பெரிய மனிதருடைய ஆமீனுக்கு வானம் திறந்து விடும். அல்லாஹ் தஆலா மொத்த மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து மன்னிச்சிருவான். அல்லது அதுல உள்ள ஒரு நல்லடியார் இறைவனுக்கு ஒப்பான காரியத்தை செய்து விட்டு அமர்ந்திருந்தால் அதன் காரணமாக எல்லோரும் சேர்த்து மன்னிக்கப்படலாம். அதனால தௌபா அப்படிங்கிறது ஒண்ணு தனியா இஸ்திக்ஃபார் செய்யறது, ரெண்டாவது ஒட்டு மொத்தமாக மஜ்லிஸாக சேர்ந்து கேட்கும். அதனாலதான் இன்னைக்கு தொழுகைகள்ல ஜும்மா ஹுத்துபாக்கள்ல முத முதல்ல அதைத்தான் கேட்கிறாங்க, அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் எல்லாருமே. அது வந்து ஜும்மாவினுடைய ஹுத்துபாவின் வாஜிபுகளில் ஒன்று, வாஜிப் அது. அப்படி கேட்டாலும் உலக முஸ்லீம்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னி அங்க நின்று கேட்கிறார் அல்லவா. போன வாரம் தான் ஒருத்தன், போன வாரம் ஒரு நண்பர் சொன்னாரு, ஹஜ்ஜில இமாம் சுதைசி சாப் கேட்டார் உலக மக்களுடைய பாவங்களை மன்னி, யாரா காஷ்மீருடைய பாவங்களை மன்னி, அப்புறம் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டையும் கேட்டுட்டு அதற்கு எதிராக இந்தியாவிலே இஸ்லாம் காஷ்மீரியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர்கள் எல்லாம் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுகிறார்களோ அத்தனை பேருடைய வேரையும் அருள்னு கேட்டார். அந்த வார்த்தையும் அவர் சொன்னார், அந்த சொல்லி சொத்துப்பாரு அப்ப அது கேட்பது மொத்தமாக எப்பெல்லாம் கூடுவது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்ப கேட்கறது கடமை. அல்லாஹு தஆலா ரெண்டே ரெண்டு சந்தர்ப்பத்தை தான் அழிவை விட்டு பாதுகாப்பதற்காக குர்ஆனிலே வாக்குறுதி தந்தான். ரெண்டே சந்தர்ப்பம் தான் நம்ம அழிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டே ரெண்டு சந்தர்ப்பங்களிலே தான் அல்லாஹு தஆலா டோரை திறந்து வச்சிருக்கான் குர்ஆன்ல சொல்றான். ஒன்னாவது பெருமானார் நம்மோடு இருப்பது, பெருமானாரே நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தை நான் அழிக்க மாட்டேன்ட்டான். அப்ப நபியினுடைய இருப்பு இந்த சமூகத்தை அழிய விடாது அப்படிங்கிறது ஒன்னாவது செய்தி. அது இன்னைக்கு இல்ல, பெருமானார் மறை பொருளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், இஸ்திகஃபார் செய்கிற காலம் எல்லாம் நாம் இந்த மக்களை அழிக்க மாட்டோம். என்னிடத்திலே அவர்கள் இஸ்திகஃபார் செய்து பாவ மன்னிப்பு தேடுகிற வரை அவர்களுக்கு அழிவென்பதே கிடையாது, ஏதாவது ஒரு வகையில நாம் அவர்களை பாதுகாத்துக் கொடுப்போம். ஏன் அப்படின்னு சொன்னா பல இதோட கொண்டு போய் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்திகஃபாரை ஜாயின் பண்றான். இஸ்திகஃபார் அப்படிங்கிறது பாவ மன்னிப்பு தேடும். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமாஅ அலைக்கும் மிதராரா வயும்திலுக்கும் பி அம்வாலின் வபனீன் இப்படி வரிசை அல்லாஹ் சொல்றான். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் உங்களின் மீது மழையை பொழிய வைப்பேன். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், எல்லாரும் சேர்ந்து கேளுங்க, உங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர், மன்னிக்கிறதுக்கு தான் நம்ம கேட்க சொல்றோம். அதாவது சும்மா அப்படி தஸ்மியை குடிச்சிட்டு இந்த தலையாட்டுறதுக்கு இஸ்திகஃபார் அல்ல, மனம் உருகிறதுக்கு பேர் இஸ்திகஃபார். யாரெல்லாம் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன், எந்த பாவத்தானாலும் நான் லாக் ஆயிருக்கேன்னு தெரியாது. அதிசுகள்ல வரும் சில நேரங்களிலே உங்களுடைய ரிசுத்துக்கு தடையாக உங்களுடைய பாவங்கள் காரணமாக இருக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரிசுத்து இருக்க, அதை தடை செய்யறதுக்கு நீங்கள் செய்த பாவம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த பாவம் எந்த ரூபத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பார்த்த பார்வை ஒரு காரணமாக இருக்கலாம். உங்களிடத்துல வந்த ஒரு ஹராமான காசு அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு வகையில வந்துருச்சு ஆனா தெரியாது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்ப ஏதாவது ஒரு வகையினுடைய காரணத்தை என்னன்னே தெரியல. இப்ப இதுல இருந்து நான் எப்படி வெளியாகும், எனக்கு வர்ற காசு நின்றுச்சு, எனக்கு வர்ற ரிஸ்க்கு தடவட்டுருச்சு. அழகா பெருமானார் சொன்னாங்க, ஒரு மனிதன் செய்த பாவத்தின் காரணமாக அவருடைய ரிஸ்க்கு தடுக்கப்படும். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நம்ம போட்ட பிளான்ல சிக்கல்னு நினைச்சுக்கிட்டோம். நம்ம போட்ட பிளானிங் எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி பிளானிங் போட்டாலும் ஒருத்தனுக்கு ஜெயிக்கிறான் இன்னொருத்தன் தோத்துடுறானே. எல்லாரும் ஒரே மாதிரி பிளான் போட்டுதான் செயல்படுறான், ஒருத்தன் ஜெயிச்சிடறான் ஒருத்தன் தோத்துடுறானே. போன வாரம் ஒரு நண்பர் வந்து கேட்டார், இதே மாதிரி இந்த ஆட்சியில இனி 3 மாசம் தானா, ஒரு வேண்ட காசு இருக்காது, எல்லாம் சந்தைக்கு வந்துருவானா, அடுத்தருக்கு வந்துருவானா. அவரு சொன்னேன், ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பொறுப்பு முஸ்லீம்கள் நம்புகிறது அல்லாஹ்வை மட்டுமே. யாராலும் யாருக்கும் ரிஸ்க் எல்லாம் கொடுக்க முடியாது. ரிஸ்க் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி வானத்துல இருந்து துண்டு துண்டா வந்து விழுகிறதோ அல்லது காசு பேங்க்ல 2.5 லட்சம் 3.5 கோடி 4.5 கோடி இருக்கிறது அல்ல. உனக்கு வேண்டிய அந்த பொருளை வேண்டிய நேரத்தில் தருகிற ஒரே சக்தி அல்லாஹ்வை தவிர வேற எவனாலையும் முடியாது. இந்த நம்பிக்கை முதல்ல முஸ்லீமுக்கு வேணும், இந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும். என் ரப் எனக்கு ரிஸ்க் தருவான், அவன் நிப்பாட்டிட்டான் நின்றது. இது என்ன பைத்தியார்த்தனமான யோசனைகள், இந்த பயமுறுத்தாட்டுதல் மோசமானது. இது இது சைத்தான் பண்ற வேலை. குர்ஆன் நல்லா சொல்லுவான், இது இது எங்கிருந்து வரும் அப்படிங்கக்கூடிய அந்த பேர் இருக்கல்லவா, அதை குர்ஆன் எடுத்து காட்டும். குர்ஆன் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு சைத்தான் சொல்லுவான், நான் சொல்லுகிற வார்த்தை இல்லை, குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுடைய காதின் ஓரப்பகுதியில வந்து உட்கார்ந்து கொண்டு சைத்தான் சொல்லுவானா, மூணே மாசம் தான் தெருக்கு வரப்போனா செலவு பண்ணாத காது, இந்த நேரத்துல வட்டியா கிட்டியா எப்படியோ ஒரு காசு சேர்த்து நம்ம அப்படி திரட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவானா. இது சைத்தானுடைய ஆப்ஜெக்ட், சைத்தானுடைய அவனுடைய ஒர்க் அவுட் என்று குர்ஆன் தெளிவுபட சொல்லுகிறது. ஒரு மூமின் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் உடனே சொல்றான், ஆனால் அல்லாஹ் இருக்கிறானே அவன் தன்னுடைய பாவ மன்னிப்பை கொண்டும் தன்னுடைய விசாலத்தை கொண்டும் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறான், உங்களுக்கு சுபசோகனம் சொல்லுகிறான். நீ இருக்கிற காலம் வரை கடைசி மையத்த கட்டில படுத்திருக்கிறது வரையும் உன்னை மூத்தாக்குறதுக்கு நீ ஊத்துறான பால் வாயில, அதுவரையும் நான் எழுதி வைத்த ரிஸ்க், அதுவரையும் நான் எழுதி வைத்த ரிஸ்க். எவனாலையும் எந்த பெயராலையும் அதெல்லாம் உனக்கு தடுத்து விட முடியாது, அது வந்து சேர்ந்தே ஆகும். அவன் என்ன சொல்றான், ஏ இது குமுல் பக்கர், அடுத்த மாசம் நடுத்தரில் நிற்பேன். பக்கர் என்று சொன்னால் உங்கள் ஏழ்மையை கொண்டு அவன் உங்களுக்கு வாக்குறுதி தருகிறான். அப்ப என்ன செய்வ நீ பரபரப்ப, என்ன செய்ய போறோம்னு தெரியாது, ஹராமா ஹலாலா தெரியாது, நல்லதா கெட்டதா தெரியாது, ஏதாவது ஒண்ணு செய்யணும், இப்போதைக்கு காசு வேணும், நான் நல்லா வாழணும். அந்த மோசமான எண்ணத்தை அவன் பதிந்து விட்டு போவான். அதான் சொன்னான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான யுர்சிலி ஸமா அலைக்கும் நிதராரா, நீ எல்லாரும் சேர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டீங்க, உங்களின் மீது அல்லாஹு தஆலா சாரை சாரையாக மலைகளை அனுப்பி கொண்டே இருப்பான், அது பேஞ்சி கீழிருந்து உங்களுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே நல்தானியங்கள் கிடைக்கும். அதனால் மக்கள் வாழ்வார்கள், விலங்குகள் வாழும், சக பிராணிகள் வாழும், எல்லாம் வாழ்றதுக்கு ஒரே காரணம் நீ செய்கிற இஸ்திகஃபார். இஸ்திகஃபார் அப்படின்னு சொன்னா மீண்டும் சொல்லுகிறேன், தஸ்பியை தூக்கி வச்சுக்கிட்டு அஸ்தோபுர்லா அஸ்தோபுர்லா சொல்றதல்ல, மனத்தில் ஏற்படுகிற வலி. பெருமானார் அழகா சொன்னான், நீங்கள் நினைக்கிறீர்களவா அல்லாவுக்கு மாற்றமாக என்னுடைய பேச்சால் சிந்தனையால் பார்வையால் பொருளால் எல்லா என்னுடைய உடலால் மனதால் எந்த வகைகளெல்லாம் நான் இறைவனுக்கு மாறு செய்து விட்டேனே, யாழ்லா இதுல எதுல செஞ்சேன்னு எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அந்த வழி இருக்கிறது அல்லவா, அந்நதுமு தௌபா, அதுக்கு பேர் தான் தௌபா, அதுக்கு பேர் தான் இஸ்திக்ஃபார். இது வெளிரங்கமாக சொல்லுவதற்கு ஒரு காரணமாக பெருமானார் சொல்லிட்டார், 70 தடவை பெருமானார் அஸ்தகஃபிருல்லாஹ் சொன்னாங்க, சொல்லிட்டு தன்னுடைய மக்களுக்கு சொல்ல சொன்னாங்க. சஹாபாக்கள் ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் உட்கார்ந்துருந்தேன், பெருமானார் ஓதிக்கிட்டே இருந்தாங்க, நான் எண்ணி பார்த்தேன், 70 தடவைகளுக்கு மேல தௌபா செஞ்சாங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. நான் ஏற்கனவே ஒரு பயன்ல இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் இஸ்திக்ஃபார் அண்ட் தௌபானா என்னன்னு இதே மிஜிலிஸ்ல பேசுறேன், இஸ்திக்ஃபார்னா என்ன தௌபானா என்ன, ரெண்டுக்கும் வார்த்தைகளை அல்லாஹ்வுத்தால அங்கங்கே சொல்றோம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், தூபு இலல்லாஹி ஜமியா, இந்த நோய் போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே வழி நீங்கள் அல்லாஹ்வினிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடணும். இது ஒரு மொத்தமானது. இரண்டாவது, சில தஃப்சீர்கள் எழுதும்போது எழுதுறாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த பார்வையினுடைய குற்றம், இந்த குடும்ப ரீதியான இந்த இந்த பெண்களை பார்ப்பது அல்லது ஹராமை பார்ப்பது இந்த வகையில ஏற்படுகிற குற்றம், இன்றைக்குள்ள போர்னோகிராபி தவறான படங்களை பார்க்கிற இந்த குற்றம், இதெல்லாம் ஒரு மனிதனுடைய மனம் சார்பான அவனுடைய உள்ள நோய், வெளியில தெரியாது. சிக்ஸ் பேக்கா இருப்பார், வெளியில பார்த்தா சும்மா ஜம்முன்னு இருப்பார், ஆனா உள்ள நோயால அரிச்சு போயிருப்பான். இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், உங்கள் மகனை உங்கள் மகளை திருமணம் முடிக்கிறது வரை தந்தையே உன் பொறுப்பு. அவள் திருமணம் முடிக்கிறது வரை யார் பொறுப்பு? தாய் தந்தையனுடைய பொறுப்பில் தான் அந்த மகன் இருப்பார். அந்த மகன் செய்கிற பாவத்தினுடைய பரிகாரம் தாய் தந்தையின் மீது எழுதப்படும். என்ன பொறுப்புதாரி? அமீன், அமீன். பொறுப்புதாரி அந்த பொறுப்பாளருடைய விஷயங்களில் எல்லா வகையிலும் கவனம் செலுத்துவது அவரின் மீதான கடமை. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், தூபு இலல்லாஹி ஜமியா, பெற்றோர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்தே பாவம் மன்னிப்பு தேடுங்கள். ஒரு அகண்ட செய்தியை அல்லாஹ்வு சொல்லுகிறார், சும்மா போற போக்கள் குரான் பேசுகிறல்ல, மேல இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு சமுதாயத்தினுடைய முழு, அதனால கடைசியில் அல்லக்கும் துப்ளிகும், இஃப் யூ ஆர் வாண்ட் டு பி சக்சஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ தீஸ் வேஸ். நீங்க சக்சஸ் ஆகணும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி, தனிமனித வெற்றி, சமூக வெற்றி, ஒரு குடும்ப வெற்றி, எல்லாருமே சேர்ந்து சொசைட்டியோட வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா இதுகளை ஃபாலோ பண்ணாதான் முடியும். அல்லக்கும் துப்ளிகும், அந்த பெரிய பிரச்சனைகளுடைய போராட்டங்கள், இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்ல நம்ம கவனம் செலுத்தாம இதுல செலுத்துறதா, இன்னைக்கு இந்தியாவில் சாவடிச்சிருவேங்கிறானே இதை பாக்குறதா. பெருமானார் சொன்னாங்க, அந்த வெற்றிக்கு அடிப்படையாக வித்தாக இருப்பது இந்த குடும்ப சூழ்நிலைகளில் அல்லாஹ் எப்படி வாழ சொன்னானோ அப்படி வாழ்வது. இந்த இஸ்லாமிய குரானினுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தி பார்ப்பது, அதனுடைய டேஸ்ட உள்ள எடுக்கிறது. நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி குரானுக்குன்னு ஒரு டேஸ்ட் உண்டு, குரானுக்குன்னு அந்த டேஸ்ட ஒருத்தன் சுவைச்சிட்டான், அடாடாடா அதுக்கு பின்னாடியே ஓடுவோம். ஓடுனா முஸ்லீம்கள் ஓடல, காபிர்கள் ஓடினாங்க பெருமானாருடைய காலத்துல, நம்ம எத்தனை வரலாறு சொல்லியிருக்கோம், ஓடணும். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அந்த டேஸ்ட் வேணும். அந்த அல்லாஹ்வினுடைய கலாம், பெருமானார் சொன்னாங்க இல்லையா, நான் போயிருவேன், அல்லாஹ்வினுடைய கலாம் இருக்கும், அந்த கலாம் என்றைக்கும் சத்தியம். கியாமத்து நாள் வரை எந்த மனிதர்கள் நேர்வழியிலே செல்ல வேண்டும், ஈமானை சுவைக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய வார்த்தை டேஸ்ட் சுவைக்கணும்னு நினைக்கிறானா, குர்ஆன் படிச்சுக்கேன், அது கொண்டு போய் நேர எங்க சேர்க்கணுமோ அவங்களை அங்க சேர்த்துவோம். அந்த அதனாலதான் சொன்னாங்க, சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைகளுக்கு அதை அந்த அந்த ஏத்துங்க உள்ள, அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் வாலிப வயதை அவர்கள் அடைந்து விட்டால் நீங்க அவங்களுக்காண்டி தௌபா செய்யணும், ஏதாவது அவருடைய விஷயத்தில் பாவம் நிகழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதற்குரிய வரைமுறைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எது எதெல்லாம் அவர்களை பாவத்தின் பக்கம் இழுத்து கொண்டு போகுமோ, அதனுடைய காரணிகளாக இருக்குமோ, அதை கொடுக்கும் போது அந்த பிள்ளைகிட்ட அந்த மொபைல கையில கொடுத்துட்டு அல்லது அந்த பொருட்களை அந்த கேட்ஜெட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடியதை கையில கொடுத்துட்டு நீங்க சொல்லணும், பாப்பா உன்னையும் என்னையும் பார்ப்பது அல்லாஹ், நீ இது நல்ல காரியத்துக்காக வேண்டியும் பயன்படுத்தலாம், இது ஹராமான காரியத்திற்காக வேண்டியும் பயன்படுத்தலாம், இந்த பொருள் ஒரு வேளை உன்னை நரகத்திற்கு இழுத்து சொல்லுகிற அளவுக்கு ஆக்கியது என்று சொன்னால் நீ அல்லாஹ்விடத்தை பதில் சொல்ல வேண்டியிருக்கும், பாப்பாவும் அதற்குரிய தண்டனையை பெற வேண்டியது இருக்கும். இனி என்னை மறைத்து விடலாம், உன் தாயை மறைத்து விடலாம், உலகத்தை மறைத்து விடலாம், ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனை நீ அந்த என்டர்ல கை வைக்கும் போதிலிருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மனோநிலை உனக்கு ஏற்படலாம். ஏன்னா ஒவ்வொருத்தனும் அதை கடன் தான் வெளியே போக முடியும். அப்படி ஏற்பட்டால் நீங்கள் எங்களிடத்துல சொல்லுங்க, அதுக்குரிய அந்த அதற்குரிய அந்த நிவாரணம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நாம் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவோம். அல்ல, அது காலிபாயிடுச்சு, என்னுடைய சிந்தனை அதிகமாக செக்ஷுவல் பக்கம் இருக்கிறது, திருமணம் முடிக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில் குடும்பமே சேர்த்து நோன்பு வைப்போம். காலம் வருகிறவன் நானும் நோன்பு வைக்கிறேன், உங்க அம்மாவும் அப்பா நீயும் போய் பிள்ளைகள்ட்ட இதை பேசணும், பேச மாட்டாங்களே, அத்தா வைக்கப்படுறாரு, அப்பா வைக்கப்படுறாங்களே, அல்லது ஊர்ல இருக்க அஜத்து சமூகம் பேசணும், தலைமை பேசணும், எல்லாரும் பேசணும், வேற வழி கிடையாது, பேச சொல்லுவது ரப்புல் ஆலமீன். நீங்கள் இதை பேசாமல் விட்டால் இது அவருடைய ஒரு தனி மனிதருடைய இழப்பு மட்டுமோ தோல்வி மட்டுமோ அல்ல, சமூக தோல்விங்க நல்ல அல்லக்கும் துப்ளியும் எல்லாருடைய வெற்றியையும் சேர்த்து அது கவித்து விட்டு போய்விடும். நம்ம மீது செய்த ஒரு பெரிய திருப்பை எவ்வளவு ஓப்பனா பேசலாம் பாருங்க, எவ்வளவு ஓப்பனா, இதுதான் இதுக்குரிய நிலை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஓப்பனாக ஒரு தாக்க ஒரு பெற்றோர்களுக்கு அல்லாஹு தஆலா தருகிறான் என்பதை இந்த இடத்தில் யோசித்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு முக்கியமான செய்தி, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இஸ்திகார சொல்லிக் கொடுக்கணும், பாவம் மன்னிப்பு சொல்லிக் கொடுக்கணும். இடையில ஏற்கனவே நான் ஒரு நாள் சொன்னேன், டிவோஷன், அடிக்ஷன் டு டிவோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ஒன்னே நேரம் பேசுனது ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார், சின்ன பையன் விளையாட்டு பொருட்கள், இந்த கேஜெட்ஸ், இது எவ்வளவு பெரிய மோசம். இடையில சமீபமாக இந்த இன்டர்நெட், இந்த பேஸ்புக், இது மாதிரி உள்ள இந்த விளையாட்டுகள், அடுத்து இந்த போன் விளையாட்டுகள், இது சம்பந்தமா ஒருத்தன் எழுதியிருக்க புக்க படிச்சா மிகப்பெரிய நோய், அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியல, அவங்களுடைய அந்த மூளை அமைப்பையே மாத்திருச்சு எழுதுறான், உள்ள போய் அது ஃபுல்லாவே அத வேற வேற அந்த கனெக்ஷன் அது இல்ல அப்படின்னு சொன்னா கைகாலாம் நடுக்குது அந்த பிள்ளைகளுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் பெற்றோர் அமீன் அல்லாஹ் சொல்றான், நீங்கள்லாம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட அமானிதம் தான் குழந்தைகள், உங்கள் சொந்தங்கள் அல்ல. அப்ப அமானிதத்தை எப்படி பாதுகாத்து கொண்டு போய் ஒப்படைக்கணுங்கிற வேலையை நீங்க தெளிவா பார்த்தே ஆகணும். அப்ப இது எல்லா வகையிலும் நீங்கள் குழந்தைகளை நீங்கள் பார்க்க கடமை பெற்றிருக்கிறீர்கள் என்கிற அந்த செய்தி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் ஊடாக நமக்கு சொல்லித் தருகிறார். இது ஒரு தனி மனித மாற்றத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அவனுடைய பார்வையை பேணுவது. இப்போ இதுக்கு அடுத்த ஆயத்துல அதை ஆரம்பிக்கலாம். இந்த சூறாவில கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் ஆரம்பிச்சது இந்த ஆயத்தை, இப்ப நம்ம 31வது ஆயத்தை படிச்சுட்டு இருக்கோம். 31 ஆயத்துல விபச்சாரம் அப்படிங்கறத குறித்து அல்ல ஆரம்பிச்சுட்டு, கொலையை விட கொடுமையான ஒரு செய்தி உலகத்தில் இருக்குன்னா அது விபச்சாரம் மட்டும்தான். இந்த ஆயத்தின் ஊடாக, இந்த சூறாவின் ஊடாக அல்லாஹ் சொல்லுகிறார், கொலையை விட அவ்வளவு தண்டனைக்குரிய காரியம் ஒன்றல்ல அது விபச்சாரம். விபச்சாரம் என்பது மிக கொடியது, அது அவனை அழிக்கும், அவன் குடும்பத்தை அழிக்கும், அவன் சமூகத்தை அழிக்கும், குடும்ப உறவுகள் என்பதை இல்லாமலாக்கி அந்த குழந்தைகள் யாரென்றே தெரியாத, தகப்பனார் தாயார் பெயர் தெரியாத ஒரு மோசமான ஒரு அந்த ஒரு சூழல் வளர்வதற்கு காரணமாயிருந்து ஆரம்பிச்சான். ஆரம்பிச்சுட்டு அடுத்தெல்லாம் வரிசையா சொன்னான் விபச்சாரம், அதற்குரிய தண்டனை. அப்புறம் ஒரு ஆண் பெண், ஒரு கணவன் மனைவியினுடைய விபச்சாரம் செய்து விட்டால் அதற்குரிய தண்டனை எப்படி, டி வரிசையா சொல்லிட்டு வந்தான். அப்புறம் இந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படின்னு, இப்ப இந்த இடத்துல எல்லாம் வந்தோடனே அதுக்கு என்ன செய்யணும், நீ எப்படி செய்யுங்க அப்படின்லாம் சொல்லல, படிப்படியா சொன்னான். ஒரு ஃபேமிலி, ஒரு சொசைட்டியினுடைய செட்டப் எப்படி இருக்கணும், யாரையாவது பத்தி உங்களிடத்துல வந்து இவர் மோசமாக நடந்து கொண்டார் என்று சொன்னால் உடனே நீங்கள் அதை மறுக்க வேண்டும், நல்லெண்ணம் கொள்ளணும், அவருடைய ஆதாரத்தோடு வருகிற வரை எல்லா மூமின்களின் மீதும் உங்களுடைய கடமை, ஏதாவது சொல்லப்பட்டால் அல்லது அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதியும் திராணியும் உனக்கு இருக்க வேண்டும். இது பெருமானார் காட்டிக்கின்ற சுன்னத். பெருமானார் சொன்னாங்க, அன்னி அகதுக்கும் மின் அகதின் செய்யா, உங்களில் ஒருவர் இன்னொருவரை பற்றி என்னிடத்தில் எந்த செய்தியும் சொல்ல வேண்டாம். டோன்ட் டெல் எனிதிங் அபவுட் அதர்ஸ், யாரை பத்தியும் சொல்ல, லா துபல்லிகு அன்னி என்னிடத்தில் நீங்கள் அடுத்தவர்களை பற்றி சொல்ல வேண்டாம். நான் உங்களிடத்திலே வருகிற போது நீங்கள் எல்லோரும் என்னுடைய தோழர்கள், நீங்கள் எல்லோரும் அருமையானவர்கள், நீங்கள் எல்லோரும் சிறந்தவர்கள், இந்த சிந்தனையோடு நான் என்னுடைய வீட்டிலிருந்து பள்ளிக்கு வருவதை, நான் உங்கள் முகங்களை பார்ப்பதை விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா இது, எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியும். ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடிய அல்லது ஒரு 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 பத்து பேரை வச்சு நடத்தக்கூடியவன் முதலாவதாக செய்யக்கூடிய இன்றைக்குரிய காரியம் எவன்கிட்ட என்ன மைனஸ் இருக்குன்னு பாக்குறதுதான். ஒரு பத்து பேரை கீழே வச்சிருந்தா இவன்கிட்ட என்ன, இன்னைக்கு மாட்டின உடனே ஃபெயில் ஃபெயிலா தூக்கி போடுறாங்க இல்ல, ஏதாவது ஒண்ணு மாட்டின உடனே அடுத்தடுத்தான ஃபெயில். அப்ப இந்த ஃபெயிலாம் எவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு, நல்ல பாதுகாப்பா இருந்துச்சு. அப்போ மனிதனுடைய இதான சிந்தனை என்னன்னா, தனக்கு கீழ் இருப்பவர்கள் அல்ல சைட்ல இருப்பவர்களை இவன்ட்ட என்ன குறை இருக்குன்னு பாக்குறது. சைக்காலஜியில இது மிகப்பெரிய நோயின்னு எழுதுறோம், இது ஒரு வகையான நோய். ஆனா பெருமானார் சொன்னாங்க, உங்களை எல்லாத்தையும் ஒரே ஸ்பீசியஸ், நீங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ஆல் ஆர் சூப்பர், வேற எதுவுமே கிடையாது, எல்லோரும் அற்புதமான படைப்பு, அந்த ஒத்தை சிந்தனை. இதை எழுதும் போது சைக்காலஜியில் எழுதுறான், ஒரு உயர்ந்த மனிதனுடைய யார் ஒருத்தர் வந்து ஒரு ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ்ல இருப்பாரோ அவருக்கு மட்டும்தான் இப்படி ஒரு சிந்தனை வரும். அதாவது பாசிட்டிவ் அப்ரோச்சோட எல்லாத்தையும் பாக்குறது, ஒரு விஷயத்த ரெண்டு சைட்ல பாக்கலாம், நெகட்டிவ் அப்ரோச்சோடையும் அதுல உள்ள குறைதன்மைகளை சொல்லி பார்ப்பது ஒன்று, முழுக்க முழுக்க நிறைவாகவே பார்ப்பது எதையும். அதுல பெருமானார் மிக உயர்ந்த யாரை பத்தியும் சொல்லாதீங்கப்பா, நான் வரும்போது இந்த பார்வை. பெருமானார் சொன்னாங்க, இது என் சுண்ண, இது என் வழிமுறை, நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, அதுல உள்ள சுகத்தை இந்த உலகத்துல நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இன்னைக்கு அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதோ யார் பின்பற்ற வேண்டுமோ, அந்த கனியை யார் சுவைக்கணுமோ, அந்த டேஸ்டை யார் உள்ள வாங்கணுமோ, அந்த டேஸ்ட உள்ள வாங்கி யார் சுண்ணத்துன்னு சொன்னாங்களோ, அந்த காலை புடிச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போனோமோ, அந்த சமூகம் அதை அப்படி மறந்துருச்சு. எவனோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கான், யாரோ அங்க லண்டன்ல அமெரிக்கால இதை உட்காந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி, இப்படி பார்த்தா சரியா இருக்கும், அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இந்த சைக்காலஜி அந்த காலேஜி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சப்ப மேட்டரை அடிச்சுட்டு, இது என் சுண்ண, இதுதான் என் வழிமுறை. வழிமுறை வழிமுறைனா என்னன்னு கேட்கறீங்கல்ல, தொப்பி போறதா, கை ஆட்டுறதா, கால் ஆட்டுறதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கானே, உங்கள் உள்ளம் சார்ந்த வழிமுறை இதுதான் என் வழிமுறை. யாரை பற்றியும் எந்த விதமான ஏற்ற இறக்கம் இல்லாமல் பார்க்கிற ஒரு சிந்தனை இந்த இடத்துல எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கலாம். அப்படி நீங்க இருந்தா உங்க சொசைட்டி அமைதியா இருக்கும், உங்க சொசைட்டி. ரெண்டாவது அல்லாஹ் சொன்னா, அப்படியே உங்களிடத்தில் சொல்லப்பட்டாலும் நீங்கள் வாயால் அவற்றை மறுக்கணும். அப்படி இருக்க மாட்டாருப்பா, யார் சொல்ல முடியும், யார் சொல்ல முடியும். இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்திலே ஒருவரை பற்றி தவறாக சொல்லப்பட்டாலும் ஒரு மூமினுடைய ஒரு அடிப்படையான செய்தி என்னன்னா, உடனே மறுத்து சொல்லணும், இருக்க மாட்டார் அந்த ஆஜியார் அல்லது அந்த மூமின், அப்படி இருக்க மாட்டார். அவர் அப்படியே இருந்தாலும் அதற்கு பின்னே ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டால் செய்திகள் வேறு. ஆனால் நீ எப்படி சொல்லணும்னா இப்படித்தான் சொல்லணும் இருக்கிறார், புரிஞ்சா. அதுக்கு அடுத்து ஒண்ணா, நீங்கள் அடுத்து அந்த மனிதனுடைய அந்த மனோதிடத்தை முதல்ல எல்லாம் ஏற்படுத்திட்டான். ஒரு சமூக ரீதியாக ஒரு முஸ்லீம் ஒரு சொசைட்டியில இது போன்ற காரியங்கள்ல எப்படி நடக்கணும், இப்படி மட்டும்தான் நடக்கணும். தெர் இஸ் நோ செகண்ட் வே சொல்லிச்சு இஸ்லாம். ஏன்னா குரான் நான் சொல்றது மாதிரி, அடிக்கடி சொல்ற மாதிரி, குரான்ங்கிறது அப்படி படிச்சுட்டு போறதுக்கெல்லாம் இல்லை, பறக்கிறதுக்கெல்லாம் இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல கிதாபு நன்சல்னாஹு இலைக முபாரக்கு லியத்தபரு ஆயாதி வலியதத்தக்கர உலுல் அல்பாப்.
குர்ஆன் எதுக்கு இப்படி முட்டை போட்டு படிச்சு அதுல ஷிஃபா இருக்கு, நல்லா பிரபலம் இருக்குண்ட ஷிஃபா இருக்குன்னு குர்ஆன்ல வருதே, அப்ப நம்ம எப்படி படிச்சு ஷிஃபா வந்துருமா? குர்ஆன்ல எங்கேயும் தவா இருக்குன்னு வரல, ஷிஃபா இருக்குன்னு வரும். தவா வேற ஷிஃபா வேற. அல்லாஹ் குர்ஆன்ல நுனஸ்ஸிலு பில் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாவும் வ ரஹ்மத்துல் லில் முஃமினின்னு சொல்றான். அது தவா கிடையாது, மருந்து கிடையாது, ஷிஃபா ஒட்டு மொத்தமாக நோய்க்கு அதுதான். அது வந்து நோயை முழுதாக அரித்து எடுத்து வெளியே தள்ளிவிட்டு முழுக்க முழுக்க ஆரோக்கியம் தருகிற ஒரு பொருள் தானே தவிர, நீ நினைக்கிற மாதிரி இந்த நோய் வந்துச்சுன்னா இதை ஓதிட்டா இது தவாயிருமான்னு நினைக்கிறியே, ஜுரம் வந்துச்சுன்னா இந்த மாத்திரையை இந்த மாத்திரையை போட்டா அது மூணு நாள்ல போயிருங்க, பிபி வந்துருச்சா இந்த மாத்திரையை போடுங்க அது ஒரு மாசத்துல போயிருங்க, அல்லது மூத்து வரையும் இருக்குங்க, அல்லது இது இப்படி போயிரு. இது தவா கிடையாது, இது ஷிஃபா. ஷிஃபாவுக்கு காலங்கள் கிடையாது, எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலும் அது நிகழலாம். பத்து டாக்டர் கூட்டிட்டு போறான், பதினஞ்சு வருஷமா இருந்துங்கிறான், திடீர்னு ஒரு டாக்டர் போறான் நல்லா போச்சு. இதே இத்தனை வருஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அவ்வளவு மாத்திரை தின்னேன், அத்தனை பேர்த்த போனேன், அப்போலோ போனேன், அவருக்கு அண்ணனுக்கு போனேன், அவங்க அப்பாட்ட கூட போனேன், நல்லா போல. ஆனா அந்த கிராமத்துக்காரன் ஒருத்தன் என்னத்தையும் அரைச்சி தண்டனை எடுத்து நக்கிறான்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்ப தவாவுக்கும் ஷிஃபாவுக்கும் மலைக்கும் மடுவுமான வித்தியாசம். அப்ப அதனால இது தவா மாதிரி நோய் வந்த உடனே ரெண்டாயிரத்து ஓதிட்டா நோய் போயிருங்கிறதல்ல, அதைத்தான் நல்லா சொல்ல வரா. இது ஷிஃபா, எந்த நேரத்தில் நீ ஓதுகிற ஆயத்து உன்னை என்ன செய்யும்னு தெரியாது. மறு நிமிடம் உன்னுடைய மொத்த அந்த உன்னுடைய உடலை அப்படியே மாற்றி அமைத்து விடலாம். அந்த முழு அந்த முழு சக்தியும் அல்லாஹ்வினுடைய இந்த வார்த்தைக்கு உண்டு, அல்லாஹ்வினுடைய இந்த வார்த்தை. அப்போ அந்த அடிப்படையில ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த விபச்சாரத்தை குறித்து நீண்டவங்க நீங்க அப்படி சொல்லக்கூடாது, யாராவது வந்து சொன்னா கேட்கக்கூடாது, அப்படி கேட்டா மறுப்பு தெரிவிக்கணும், இல்ல சொல்லணும். அடுத்து சொன்னா உங்களுடைய குடும்பத்தாரர்களிடத்திலே நீங்கள் வருகிற போது அடுத்து அந்த ஹராமான செய்திகள் பரவுவதற்குரிய காரணத்தை ஒரு முஸ்லீம் வேறறிக்க வேண்டும். நம்ம அதை இன்னைக்கு சொல்லும் போது சொன்னோம், அந்த இன்டர்நெட்டா இருக்கலாம், பேஸ்புக்கா இருக்கலாம், ட்விட்டரா இருக்கலாம், இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது அல்ல, அதை தாண்டி வாழ்க்கைகள் இருக்கிறது. சில பேர் இது மட்டுமே வாழ்க்கைன்னாக்கிட்டான், இது மட்டுமே வாழ்க்கை அல்ல, இதை தாண்டி உலகத்துல எத்தனையோ பேர் இதை தெரியாம வாழ்ந்துகிட்டே இருக்கான். அதனால இது மட்டுமே வாழ்க்கை அல்ல, வெறும் செய்தி தொடர்புகள் ஹராம்கள் அது எதர் அதனால் ஏற்படுகிற அந்த பாதிப்புகள், ஒரு முஸ்லிம் அதிலே நிற்க வேண்டிய இடத்தை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. எந்த வகையிலும் தன் மூலமாக ஒரு ஹராம் பரவுவதற்கு ஒரு முஸ்லிம் அனுமதிக்க மாட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இமெயில் ஒருத்தர் ஒரு செய்தி ஒன்று இருந்துச்சு, அந்த எல்லாம் நட்பு ஒட்டாரங்கள் சவுதியில இருந்த ஒரு பையன், அந்த மெயில் கூட என்கிட்ட இருக்கு. சவுதியில இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்குள்ள பாஷையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா எல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப், பேஸ்புக் குரூப், அது மாதிரி ஜிமெயில் அந்த குரூப்புகள் இருக்காங்க இல்லையா. இப்ப இதுல குறிப்பா அந்த பிள்ளைங்க அந்த அந்த மாணவர்கள் செட்ல இருந்தது அந்த இது மாதிரி உண்டான இந்த பிக்சர்ஸ், ஒரு நியூடி பிக்சர்ஸ், நியூடா இருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த காம படங்களை ஒருத்தருக்கு இன்னொருத்தர் அனுப்புறது, அவர் இவருக்கு அனுப்புறது, அது ஒரு மாதிரி ஒரு டிசைன். அப்ப அதுல அந்த பையன் என்ன செய்யறான், நடந்தது அந்த பையன் இருக்கான், ஏதோ ஒரு அமைப்புக்கு காசு கட்டி அதுல இருந்து அந்த படத்தை வாரம் வாரம் படம் தனக்கு வர்ற மாதிரி ஒரு இதை ஏற்படுத்திக்கிட்டார், டாலர்ல பே பண்ணி. அது அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா தன்னுடைய நண்பர்களுக்கு போறதுக்குரிய அது டைரக்டா அவங்களுக்கும் அப்படியே அந்த குரூப்ல போய் எல்லாரும் அதை பார்த்து அது சந்தோஷப்படுறதுக்கு அந்த சேனல் அவன் ஏற்படுத்திருக்கான். தனக்கும் வரும், தனக்கு வந்த பின்னாடி அது என்ன செய்யும்னா இவருடைய அனுமதி இல்லாம, இவரு அந்த இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்ல, அனுமதி இல்லாம அத்தனை நண்பர்களுடைய குரூப்புக்கும் போயிடும். இது இப்படி சாதாரணமாக அந்த மக்களிடத்துல சவுதியில இருந்த அந்த பயிர் இடத்துல நடந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டம் வந்துச்சு, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பையன் மூத்தாயிட்டாரு, ஆக்சிடென்ட்ல அந்த பையன் மூத்தாயிட்டாரு. மூத்தாயி எல்லாரும் வந்தாங்க, மூத்தாயி சவுதியை பொறுத்தளவு வெளிநாடுகளை பொறுத்தளவு இப்படி மூத்தானா அது ஒன்னு சொல்லணும், அல்லா அல்லா போதுமானவன் அப்படின்னு போயிட்டு தி ஜிம்மத் இல்ல அப்படின்னு அவரே வாங்கல, தி ஜிம்மத் இல்ல அல்லா இடத்துல போயிட்டாரு, புரிஞ்சு அவ்வளவுதான். மூணு நாள் ரெண்டு நாள் தூக்கம், அடுத்த நாள் அல்லான்னு போயிட்டே இருப்பாங்க, இன்னொரு பிள்ளை எடுத்துக்கலாம் முடிஞ்சிச்சு. அடுத்து பதினஞ்சு நாள் கழிச்சு எல்லோருடைய மெயிலுக்கும் இந்த பையன் அட்ரஸ்ல இருந்து ஒரு மெயில் வருது. இப்ப திடீர்னு திறந்து பார்த்தா யாரா இருந்தாலும் மெயில திறகுறான், பார்த்தா இவன் பேர் போட்டு மெயில் வந்துருக்கு. தவக்குன்னு ஒரு ஷாக் ஆகுமா இல்லையா, என்னடா அன்னைக்குத்தன போய் மூத்த அடைக்கிட்டு வந்தோம் மெயில், அவங்களுக்கு அந்த சிந்தனைகள் இல்ல. இப்ப திறந்து உள்ள பாக்குறாரு, பார்த்தா அந்த அல் அஃப்லாம் அல் ஹலியா
அந்த போட்டோ, அந்த கெட்ட போட்டோக்கள் அந்த நண்பர்களுக்கு வந்திருக்கு. அதை பார்த்தோம்னா ஒரு நண்பன் சொன்னா உழுது உழுது அழுதுருக்கான், ஆனா இது பாரு இது செஞ்சுட்டு போயிட்டான். அந்த போட்டோக்கள் பௌத்தா போன பின்னாடியும் அவருடைய பேரிலிருந்து தொடர்ந்து வருது. இட்ஸ் நாட் அந்த இது, இட்ஸ் நாட் ஜோக்கிங். நான் கதைக்கு சொல்லல, அந்த வந்த மெயில் அப்படி என்கிட்ட வச்சிருக்கேன். அதை அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, உடனே இந்த நண்பர்கள்லாம் அப்புறம் இன்னொருத்தனை போய் சந்திக்கிறேன், அவனும் சொல்றான், ஏ அவன் பேர்ல பேர்ல இருந்து இப்படி வருதுரா, அதை நினைச்சா அல்ல அவனை மன்னிக்கணும். திரும்ப என்ன செத்த பின்னாடியும் பாவத்தை எழுதிட்டு இருக்கான ஒருத்தன். உடனே நாங்கள்லாம் சேர்ந்து அந்த நண்பர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து அந்த ஜிமெயில் குரூப்புக்கு உடனே எழுதணும், இதை எங்களுக்கு வந்து உடனே கட் பண்ணுங்க, இவருடைய இதுல இருந்து இப்படி வரக்கூடாது. உடனே அந்த ஜிமெயில் குரூப்ல இருந்து கேட்டோம்னா அந்த பாஸ்வேர்டு அந்த இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க, நாங்க எங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியாது. உடனே அந்த கம்பெனி சொல்லிச்சான், அப்பன்னா ஒண்ணும் செய்ய முடியாது, அது அந்த அளவுக்கு நாங்க இன்னும் போகல, அதுக்கப்புறம் நாங்க வேண்டாம் ட்ரை பண்ணி அதை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது வகை இருந்தா பாக்கணும். அதுக்கப்புறமும் எங்களுக்கு தொடர்ந்து அது போன்ற படங்கள் அவருடைய பெயரால் வந்து கொண்டு இருந்தது. நாங்கள் நொந்து போனோம், நொந்து போனோம். எப்படி சார் ஓப்பனா சில விஷயங்களை பேச வேண்டிய செய்திகள் என்பதற்காக வேண்டி பேசுகிறேன். இதன் ஊடாக எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ இதுல அடிக்ட் ஆனவன் இதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அல்ல அவர்களுக்கு ஒரு மாறுகிற வாழுகிற காலத்தில் மாறுகிற ஒரு வாய்ப்பை தந்தார். இவ இதுக்கு பின்னாடி உள்ள பாவங்களை யாரும் எதுவும் சொல்ல முடியுமா? நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது, அல்லாவுக்கும் அவனுக்கும் உள்ளது. ஆனா ஒருத்தன் மூத்தா போய் கூட ஒரு நல்லது தொடர்வது எவ்வளவு பெரிய விஷயம், அவன் மூத்தா போயும் கூட ஒரு கெட்டது அவன் மூலமாக அவன் பெயரால் நடக்கிறது என்று சொன்னார். அது எவ்வளவு வருத்தத்திற்குரிய விஷயம் அது, எவ்வளவு வருத்தம். அதனாலதான் இங்க சொன்னான் ஒரு இன்னல்லதீன, ஒரு மூமினுடைய எண்ணத்தில் கூட இப்படி ஒரு சிந்தனை இருக்கக்கூடாது. தான் வாழுகிற காலத்திலும் தனக்கு பின்னாலும் ஃபாஹிஷாக்கள், அசிங்கங்கள், கேவலங்கள், ஹராம்கள் தங்களின் ஊடாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களிடம் சொர்க்கம் அல்ல, நீங்கள் போகிற இடம் சொர்க்கம் அல்ல, நீங்கள் போகிற பாதை ஜன்னத்தின் பாதை அல்ல, நீங்கள் போகிற பாதை வேறு பாதை என்று கடுமையாக அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். அதோட விட்டானா அடுத்து அல்லாஹு தஆலா ஒன்னொன்னா சொல்லிட்டு வரான், நீங்க அடுத்து உங்களுடைய குடும்பத்திலே நீ என்ன செய்யணும், இது போன்ற இந்த செய்திகளை, அதாவது உங்களுடைய குழந்தைகள் எப்ப உள்ள வரலாம் வரக்கூடாது என்ற அந்த தகவல்களை அல்லாஹு சொல்லி ஒவ்வொரு மாற்றமாக எடுத்து கடைசியாக சொன்னான், தனி மனித ஒழுக்கத்திற்கு உங்களுடைய கண்களை நீங்கள் பாதுகாக்குங்கள். உங்களுடைய கண்களை நீங்க பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு காலமும் இந்த நோய்களில் இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா முடிச்சுட்டான். முடிச்சுட்டு கடைசியா 31 ஆயத்து பேசிவிட்டு 32 ஆயத்து, இதெல்லாம் சூழ்நிலைகளை சரி பண்ணுவது, விபச்சாரம் ஏற்படுவதற்குரிய அந்த அந்த ரூட் எங்கிருந்து, அந்த ரூட் காஸ் இருக்குல்ல, அந்த ரூட் காஸ் வெட்டுறது, வெட்டி அது அந்த சொசைட்டி அல்லது சமூகம் அல்லது உங்களுடைய குடும்பம், டொமஸ்டிக் சொசைட்டி, பர்சனல், இந்த எல்லா லைஃபையும் அல்லாஹ் தஆலா கிளியர் பண்றான். கடைசியில வந்து 32 ஆயத்துல இந்த 31 ஆயத்துக்கும் சேர்த்து ஒரு பதிலை சொல்லுகிறான். இந்த உலகத்தில் விபச்சாரத்திற்கு, அறாமான பார்வைக்கு, அறாமான செயல்பாடுகளுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு. இத முதல்ல எல்லாம் சொல்லிருக்கான், சொல்லல அந்த அந்த சேனலைஸ் பண்ணோம்னு சொல்றோம்ல, அந்த எல்லா வகைகளையும் எல்லாம் சேனலைஸ் பண்ணிட்டான். நம்ம இதை இந்த எத்தனை வருஷம், எத்தனை வாரம் பேசிருக்கோம், கிட்டத்தட்ட 60 என்னமோ பேசிட்டு இருக்கோம், 60 வாரமோ 65 வாரமோ ஆயிடுச்சு. இந்த இந்த 31 ஆயத்திற்கு போட்டு படுத்தி எடுத்து 61 பேசியிருக்கோம். கடைசியாக ஒரே ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இது ஒண்ணு தாங்க இதுக்கு வந்து பரிகாரம், இதை தவிர இன்னொன்னு, தெர் இஸ் நோ செகண்ட். இதுவரையும் உள்ளதெல்லாம் நடவடிக்கை மாற்றம், இப்போது சொல்ல போறது மொத்த மருந்து. அதுல சொல்றான், வன்கிஹுல் அயாம மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஇமாயிக்கும், வன்கிஹுல் அயாம மின்கும், உங்களில் திருமணம் முடிக்காத ஆண்கள், திருமணம் முடிக்காத பெண்கள், ரெண்டுக்கும் இந்த வார்த்தை ஐம் அப்படிங்கிறது, அயாம ஐம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் சேர்த்து வருகிற வார்த்தை. திருமணம் முடிக்காத ஆண்கள், திருமணம் முடிக்காத பெண்கள் உங்களிலே இருந்தால் வன்கிஹு, நீங்கள் வலியாக இருந்து பொறுப்பானவர், தகப்பனார் இருந்த அவரு சமூகத்துல தகப்பனார் இருந்தும் அப்படி முடிக்காம வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா சமூகம் பொறுப்படுத்து நீங்கள் அவர்களுக்கு திருமணத்தை முடித்து வையுங்கள். மூமீன்களே, உங்களிலே உள்ள ஆண்கள் பெண்கள் யாராவது திருமணம் முடிக்காமல் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு திருமணத்தை முடித்து வையுங்கள். வலியேதிற்கு வந்த ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த ஒரு குடும்பத்தில் ஆண் பெண் குழந்தைகள் இருந்தால் ஜமாத்து தலையிட்டு கேட்கணும், என்ன பிரச்சனை, ஏன் கல்யாணம் முடிக்கல? நான் சொல்றது நல்லா விளங்குதா? 1008 பஞ்சாயத்தை பேசுவோம், ஆனா அல்லாஹ் இங்க பேச சொல்ற ஒரு பஞ்சாயத்து முக்கியமான பஞ்சாயத்து, நீங்கள் ஜமாத்தில் இருந்து அந்த குடும்பத்துக்கு போய் என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, கேட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் பாருங்க, அதற்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணத்தை முடித்து வையுங்கள். இது ஒண்ணு. அடுத்து அல்லாஹ் சொன்னா, வெறும் கல்யாணம் முடிக்காத அந்த பருவ வயதை எழுதி எய்த ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தலாக்கா இருக்க, ஒரு பெண் தலாக்கா இருக்கான் முத்தல்லக்கா, அல்லது அந்த ஆண் கணவனை மனைவியை விட்டு விட்டோ அல்லது மனைவி இறந்த நிலையிலோ ஒரு பெண் தனியாக இருக்கிறார், அப்பையும் என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு வழி இல்லாவிட்டால் சமூகம் சேர்ந்து கேட்க வேண்டும், நீங்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ற செய்தி விளங்கும் நினைக்கிறேன். இந்த ஆயத்து எவ்வளவு பெரிய இன்டெப்த் செய்தியை பேசுது அப்படிங்கறத புரிஞ்சோம்னா நமக்கு பல செய்தி விளங்கும். ஒரு ஒரு சமூகத்தினுடைய ஆள் மனோநிலையை குறித்து இந்த ஆயத்து பேசுகிறது. கல்யாணம் முடிக்காதவன் அல்லது தலாக் விட்டவன் அல்லது மனைவி மூத்தான யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுக்கு இன்னொரு கல்யாணத்தை நீங்கள் முடித்து வையுங்கள், அல்லது அந்த மகனுக்கு புதியவராக ஒரு கல்யாணத்தை நீங்கள் முடித்து வையுங்கள். ஜமாத்தின் மீது கடமை. இப்ப இதை ரெண்டா பிரிக்கிறான் சொல்லிட்டு சொல்றான். அடுத்து இமாகிக்கும், இது அதாவது அடிமைகளாக இருந்தாலும் அதே செய்திதான். உங்களிடத்துல யாராவது அடிமையான ஆண்களோ பெண்களோ இருந்தால், அவங்க திருமணம் முடிக்கணும்னு நினைச்சா அல்லது அவங்க திருமணம் முடிப்பதற்கு சாலிகின அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் அல்லது நல்லவர்களாக திருமணம் முடிச்சு வாழணும்னு நினைச்சா, நீங்க அவங்கள கூப்பிட்டு ஒன்னு அவங்கள உரிமை விடுங்க, அல்லது அவர்களுக்குரிய பணத்தை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் திருமணத்தை முடித்து வையுங்கள். சொல்லிட்டு எல்லாம் சொல்றான், நிறைய நேரம் இல்ல 100% கல்யாணம் முடிக்காததுக்கு ஒரே காரணம் தான், 100%. இந்த மேலிருந்து 31 ஆயத்து சொன்னான் இல்லையா, நோய் அதனுடைய பரிகாரம் எல்லாம், அதற்கு ஒரே டோஸ், ஹெவி டோஸ் கொடுப்பான்ல நோய் முத்திருச்சுன்னா, அந்த ஒரே டோஸ் கல்யாணம் மட்டும்தான். அதுக்கு இது தாண்டி இன்னொரு அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. விபச்சாரத்தினுடைய நோய்க்கு ஒரே மருந்து திருமணம் மட்டும்தான். அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அதை மட்டும்தான் செய்யணும். ஆனா நிறைய இடங்கள்ல அந்த மாத்திரையை கொடுக்கறதுக்கு அல்லது அது செயல்முறைக்கு வர்றதுக்கு தடையாக இருப்பது ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? ஏங்க கல்யாணம் முடிக்கல? துபாயில் இருக்கும்போது ஒரு அந்த அரபுகள் கூட பழக கிட்டத்தட்ட அநியாயம் கொடுமை, அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஒரு 60% பெண்கள் திருமணம் முடிக்கிறது இல்லை அரபு நாடுகள்ல. 50-60 வகையா, 40% தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. 50% பெண்கள் கல்யாணம் முடிக்கிறது இல்லை 50-60 வரையும். அந்த ஆண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்தியாவில வந்து ஹைதராபாத்ல கல்யாணம் முடிச்சுட்டு போறாங்க, அல்லது கேரளாவில கல்யாணம், வேற எங்கேயாவது கல்யாணம் முடிச்சு லெபனான் அங்க எங்க கல்யாணம் முடிச்சுட்டு வர்றாங்க. ஆனா இந்த பெண்கள் அங்க இருக்கிறாங்கல்ல அல்லவா, அந்த ஊர் அந்த நாட்டு பெண்கள், அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த மகர் என்கிற ஒரு சூழ்நிலை, அந்தந்த இடத்துல அந்த குடும்பம் அல்லது அந்த ஊருக்கு போதுவா, ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், அப்புறம் இவ்வளவு காசு வேணும், எனக்கு கொடுத்தா தான் நான் கல்யாணம் முடிச்சுக்குவேன் அப்படின்லாம் ஒரு நீண்ட பட்டியல் அரபு நாட்டுல குறிப்பா துபாயில உண்டு. அதுக்கு அந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, சுந்தூக்குள் மெஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்கான், த கேட்வே ஆஃப் மெஹர். இந்த கேட் வேணா சிந்தூக் அப்படின்னு சொன்னா அந்த கொட்டின்னு அர்த்தம் வரும் இல்லையா, கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பிங்க பிரிச்சு அவன் வச்சிருக்கான், எந்த ஆணாவது திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு வீடு காரு பணம் இல்லை அப்படின்னு சொன்னா அங்க வந்து அப்ளை பண்ணலாம். அந்த நாட்டுக்காரனா இருந்தா, இந்தியா இல்ல, தப்பா நினைச்சு கூடாது, நிறைய பேர் அதானா இங்க இருந்து அங்க பேர்லாம் கொள்கைன்னு, அந்த நாட்டுக்காரனா இருந்தா அப்ளை பண்ணலாம். பண்ணோம்னா அவன் வெரிஃபை பண்ணுவான் அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட், என்ன செய்யறாரு போறாரு வர்றாரு எல்லாம் பார்த்துட்டு, அந்த கல்யாணத்துக்கு என்ன காசோ அவ்வளவையும் தகுது கவர்மெண்ட். நல்லா கேட்டுக்கணும், ஒரு வீடு வாங்குறதுக்கு என்ன காசு அந்த காசு, ஒரு கார் வாங்குறதுக்கு, அந்த பெண்ணுக்கு மகர் கொடுக்கறதுக்கு அவ்வளவு காசும் கையில கொடுக்குது. கொடுத்து இவன் போய் வீட்டை வாங்கி காரை வாங்கி அந்த கல்யாணம் முடிச்சுக்கிட்டு மாசம் மாசம் ஒரு 500 ரூபாய் கட்டணும். அது அந்த ரீபே, அதை திருப்பி கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 500 ரூபா அல்லது ஒரு 1000 ரூபா. அவர் அவருடைய கணக்குல என்னால இவ்வளவு தாங்க தர முடியும் அப்படின்னா 1000 ரூபா வாங்கிக்குவான், வாங்கிட்டே இருப்பான் 1000 ரூபாய். திடீர்னு ஒரு நாள் அந்த நாட்டினுடைய சுதந்திர தின அந்த தினம் வரும், அப்படி இல்லைன்னா அந்த மன்னருடைய அந்த பெரிய மன்னர் ஒருத்தர் இருந்து மூத்தா பண்ணார் ஷேக் ஜாயின், அவருடைய இறந்த நாள் பிறந்த நாள் ஏதாவது வரும், உடனே அந்த நாடு அறிவிக்கும், இன்றைய தினத்துல யாரெல்லாம் மதுருக்கு காசு வாங்கியிருந்தீங்களோ அத்தனையும் மன்னிச்சுட்டோமா. சொல்றது விளங்குதா? அவ்வளவு காசையும் ரீபே பண்ண வேண்டியது இல்ல. ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு வந்து அவன் ஒரு 60,000 ரூபாய் கொடுத்துருக்கான் அல்லது 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா இவர் மிஞ்சி போனா ஒரு 5,000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய் கெட்டிருப்பாரு. அடுத்த வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்தா கவர்மெண்ட் சொல்லுவோம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டோம் போங்க. அன்துமுல் அஹரியா, நீங்கள் எல்லாம் சுதந்திரமானவர்கள், இனி நீ ஒரு காசு கட்ட வேண்டியதில்ல போயா அப்படின்னுவான். அப்படி இருக்கிற இடத்திலே 60-50% மேல பெண்கள் திருமணம் முடிக்கிறது இல்லை. கைரமுத்த சம்பிச் தேர் அலு, அதுல அன்னைக்கு ஒரு பையன் சொன்னாரு, என் கூட ஒர்க் பண்ற இடத்துல ஒரு லேடி ஒர்க் பண்றாங்க, அவங்க சொன்னாங்க நீ ஏன் திருமணம் முடிக்கல தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு கேட்டேன். அவங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். சொன்னாங்க இல்ல என் அக்காவையும் முடிக்கல, 45 வயசு போனா அவ அக்கா என்ன முடியலையா, இது சொல்லிச்சா நீ முடிச்சுக்க காரணம், அது சொல்லிச்சா நான் தான் முடிக்க இருந்துட்டேன் நீ நானும் முடிச்சுக்கன்னு சொல்லிக்கான். இன்னும் எங்களுக்கு அந்த மென்டாலிட்டிக்கு நாங்க வரல. அரபு நாடுகள்ல இப்படி ஒரு நோய் இருக்கு. அவங்க தன்னுடைய இளமை காலத்துல வேலைகளை கவர்மெண்ட் கொடுக்குது, நல்ல வண்டி எடுத்துக்கிங்க போக வர அதுல அப்படியே கழிச்சிடுறாங்க காலத்தை. நிறைய பேர் அதை குறித்தான சிந்தனைகள்ல ஈடுபடுறது இல்ல, அப்படியே திருமணம் முடிச்சாலும் கொஞ்ச காலத்துல முத்தல்லா காக்கலாம் ஆயிடுறாங்க, வெளியே வந்துடுறாங்க திருமணம். ஏன்னா சுதந்திரம் இருக்க மாட்டேங்குது அவங்களுடைய சொந்த அந்த இதுகளை. இது ஒரு நாட்டில இல்ல, எல்லா நாட்டிலயும் இந்த மாதிரி அரபு நாடுகள்ல இப்படி ஒரு விதமான ஒரு செய்தி இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க வந்து கல்யாணத்தை கடைசி வரை பெருமானார் சொன்னாங்க, திருமணம் இல்லாத மனைவி இல்லாத நிலையில் ஒருத்தன் மூத்தாவத நான் விரும்பவே இல்லைன்னா அது என்ன பெரிய வார்த்தைங்கிறது. அது அது இன்டீட்டெயில் நான் சம்பந்தமா பேசுறேன். நான் ஆரம்பத்துக்காக சொல்றேன், மனைவி இல்லாத நிலையில் ஒரு மனிதன் மரணம் அடைவதை கூட பெருமானார் விரும்பலன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இந்த மசூத் அவர்களுடைய வரலாறு, அந்த அந்த சஹாபியினுடைய வரலாறு, காலரா இன்னைக்கு நாளைக்கு மௌத்தா போற அன்னைக்கு சொன்னாரு எனக்கு இன்னைக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைங்க, நான் வந்து இப்படி மௌத்தா போறது விரும்பல, கல்யாணம் முடிச்ச நிலையில மௌத்தா போறது தான் நான் விரும்புறேன். அந்த திருமணத்தை குறித்தான இஸ்லாம் சொன்ன பார்வைகளை அவர்கள் உள்வாங்கி கொண்ட விதம். அப்ப இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், நீங்கள் வந்து ஆண்களோ பெண்களோ அடிமையில் ஆண்களோ பெண்களோ திருமணம் முடித்து வையுங்கள், இதை தடுக்கிற ஒரே காரியம் காசு மட்டும்தான். ஏன் திருமணம் முடியலாம்? காசு இல்லைங்க, நம்மளே வாழ்றதுக்கு வழியே காணும். இனி அந்த அம்மாவை போய் எங்க கூப்பிட்டு வந்து நம்ம வாழ வைக்க போறோம்? இது பெரிய கஷ்டம் இல்லையா? உடனே அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஏழைகளாக இருந்தால் உங்களை திருமணத்தின் ஊடாக அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக கண்டிப்பாக ஆக்குவான். நோயை சொல்லிட்டான்ல, திருமணத்தை முடிஞ்சான், இது எதை தடுக்குன்னு பார்த்தா உடனே சொல்றான், நீங்கள் ஃபக்கீர்களாக இருந்தால், அவர்கள் ஏழைகளாக இருந்தால், அல்லாஹ் தன்னுடைய கிருபையால் அவர்களை மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆக்கி வைப்பார். ஜுலைபீத்னு ஒரு வரலாறு சொன்னாலும் சொல்லிப்பேன், முன்னாடி சொல்லிருந்தேன் ஞாபகம். ஜுலைபீத் என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். ஊர்ல அப்படி சுத்திட்டே இருப்பார். சில பேர் அப்படி இருப்பாங்கல்ல, எதையும் கண்டுக்க மாட்டாங்க, குடும்பம் இருக்காது, குடும்பம் இருந்தாலும் அவரை கண்டுக்கவே மாட்டாங்க. அவர் வாட்டுக்கு போவாரு, எங்கேயாவது சாப்பிடுவாரு, எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பாரு, இப்படி போற வர அந்த மனிதர்கள் இருப்பாங்க அல்லவா. அந்த ஜுலைபி இப்படி திடீர்னு அவர் வந்து ஒரு 20-23 வயசு இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து ஒரு நாள் கேட்டாங்க, ஜுலைபி கல்யாணம் முடிக்கலையாங்க? ஜுலைபிபே கல்யாணம் முடிக்கலையாங்க? அவர் கேட்டாரு, யார சொல்ல கிண்டல் பண்றீங்களா, என் சோத்துக்கே வழியை காண தெரு தெருவா சுத்திட்டு இருக்கேன். இது என்ன, இது பெருமானாருடைய இயற்கையானது. அது அந்த வயசுக்கு தொழுவா பேசுவாங்க. ஒரு சின்ன பையனா இருந்தா அவர்த்த என்ன பேசணும்னு தெரியும், அவர்த்த அவர் விளையாடுற பொம்மையை பத்தி பேசுவாங்க. உமைர் உமைர் ஒருத்தர் உமைர்னு ஒரு சின்ன ஒரு குட்டி பையன் இருந்தார். அவரான் யாரும் ஒரு பறவை கொடுத்துட்டு வந்து காலில் அந்த கைத்தை கட்டி இழுத்து இழுத்து விளையாடிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் போகும்போது ரசூலா பார்த்தாங்க, இது என்ன பண்ணாங்க என் வண்டி அப்படின்னாரு. நான் இழுத்து இழுத்து விளையாடி அவர் பாசமா அந்த வீட்டில் கொண்டு போய் வச்சு, ஒரு நாள் செத்து போச்சு அந்த வீட்டில் கொண்டு வந்து வச்சு பறவைகளை வளர்க்க முடியுமா, செத்து போச்சு. இது ரசூலா கேட்டு வச்சுக்கிட்டாங்க. அவர் ஒரு நாள் என் உமைர் மாப்பு அலபிக்க, என் உமைர் மாப்பு அலபிக்க உமைர், உன் குஞ்சு அந்த உன் வண்டி ஓ அந்த இது எங்க அப்படின்னு கேட்டான். அவரு உடனே அழுதாரு. யாரு அந்த சகாவி பையன்? அது அதை பார்த்து பெருமானார் அவர் தலையை தடை விட்டு, இது வெளியில இருந்து பார்த்தா பிரியா எவ்வளவு பெரிய மனிதத்துவம் பாருங்க. ஒரு சின்ன பையன்கிட்ட கூட அவன் ஸ்டேட்டஸுக்கு இறங்கி அவன் செய்தி என்னன்னு அதை பேசக்கூடிய அந்த மனோநிலை. குறிப்பா வயதுக்கு வந்தவர்களை பார்த்தா பெருமானார் கேட்பாங்க, ஏன் என்ன கல்யாணம் பிடிக்கலையா? இது இப்போ இவர் சொன்னாரு, என்ட ஏற சொல்ல என்ன போட்டு இந்த பாடத்துக்கு போயிட்டாரு. அடுத்து இன்னொரு நாளும் இதே மாதிரி ஒரு நாள் உட்காந்து கேட்டாங்க, ஏன் என்னாச்சு ஜிலேபி கல்யாணம் பிடிக்கலையா? இவரு அப்பயும் யாரும் சொல்ல என்ன என்ன கிண்டல் பண்ணீங்கன்னு போயிட்டாரு. அப்புறமா அவருக்கு ஒரு யோசனை, இந்த ரசூலுல்லா நம்மள எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கல கல்யாணம் பண்ணிக்கலன்னு. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு போகுது. அடுத்த தடவை கேட்டா யார சொல்லா முடிச்சு வைங்கன்னு வேட்டர் கலாஸ் வேற வேற வழி என்ன இருக்கு? நம்ம கேட்கறதுல ஏதோ காரணம் இருக்கு. அடுத்த தர கேட்ட உடனே ரெடியா இருக்கேன், பொண்ணு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்ப என்ன செய்யறாரு? சுகுல டெய்லி பின்னாடி வந்து உட்கார்றாரு. பார்க்கும்போதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார். ரசூலுல்லா கேட்கவே இல்லை, பேசாமே போறாங்க வர்றாங்க. இவருக்கு ஒரே பணம், என்னடா இவ்வளவு நாள் சும்மா சும்மா கேட்ட உயர்த்து கேட்கவே மாட்டாங்கிறார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இப்படி வெளியே தொழுதுட்டு வர்றாங்க, கல்யாணம் இந்த கல்யாணம் முடியலையா ஜூலைன்னு. யார சொல்ல இந்த வார்த்தைக்கு தான் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஐ எம் வெரி ரெடி, ஐ எம் ஓகே, நீங்க ஏதாவது கொண்டு இருந்தா சொல்லுங்க, எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்கன்ட்டு. உடனே நான் சொல்ல கூட்டி ஒரு வீட்டுல போய் பொண்ணு கேட்டுவாங்கண்ணா. ஒரு வீட்டுல நான் கேட்டேன்னு ஒரு பொண்ணு கேட்டேன். அங்க போய் ரசூல்லா பொண்ணு கேட்டாங்கன்னா அங்க ஒரே புதியா கிடக்கு. ஆ ரசூல்லா பொண்ணு கேட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு அவங்க அத்தா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம பிள்ளைய கேட்டிருக்காங்க அவரு, இவர் சொல்லிட்டு வந்துட்டாரு. அந்த அத்தா பின்னாடியே வந்துட்டார், யார் ரசூல்லா பொண்ணு கேட்டீங்க? உடனே வந்து ரசூல்லா சொன்னா, ஆமா பொண்ணு கேட்டேன் இவருக்கு தான் அப்படின்னா. அந்த சொல்லி இப்ப யார் கேட்டு வந்தாரோ அந்த அத்தா அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு அவரு. ஏன்னா இவருக்கு போய் ரசூல்லா கெட்டித்தர சொல்றாங்க. திரும்ப என் மனைவிட்ட கேட்டு ஆலோசனை பண்ணிட்டு நான் வரேன்ட்டு போயிட்டாரு. அங்க போய் கேட்டோம்னா அந்த அம்மா தைத்தக்கான்னு குடிக்குது. இவருக்கா பொண்ணு கட்டி கொடுக்க, அந்த அளவு ஒரு பக்கிச்சா அவனுக்கு போய் பெண்ணு கட்டி கொடுத்தேன். அப்ப இந்த செய்தியை அந்த ரூம்ல உட்காந்து அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கு. கேட்டு அது வெளியே வந்து சொல்லுச்சு, இது யாரு சொன்னான்னு கேட்டுச்சு. ரசூல்லா சொன்னான், ரசூல்லா ஒரு காலமும் என் வாழ்க்கையை அழிப்பதற்கு ஒன்றை சொல்ல மாட்டார்கள். உங்களுக்கு அதுல உள்ள ரகசியம் விளங்காது. நான் அவரைத்தான் திருமணம் முடிப்பேன். ரசூல்லா யாரை கை காட்டினார்களோ அவர் தவிர யாரையும் பிடிக்க மாட்டேன். இவங்களையும் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, அந்த ஆளு மக்கியிருக்கலாம், அந்த கேட்கவே மாட்டேன். நான் அதான் கேட்டுவேன். நேர அந்த அத்தா வந்தாரு, யார சொல்ல நாங்க இப்படி பேசிட்டோம், என் மகை இப்படி சொல்லி வச்சுனோடனே நாயம்சில் ஆலிசெல்லாம் கூப்பிட்டு திருமணம் முடிச்சு வச்சுட்டு ஒரு வித்தியாசமான ஒரு திருமணம் முடிச்சு வச்சிருந்தாங்க. கையை தூக்கி சொன்னாங்க, அல்லாஹும்ம சப்ப அலைஹிமல் கைர சப்பன் சப்பா வலா தஜ்அல் ஐஷஹும்ம கத்தன் கத்தா. யார சொல்லா அல்ல பெருமானா துவா செய்யறாங்க. நம்ம வந்து அல்லாம இந்த பாரிக்கு அப்படிலாம் துவா செய்யறோம் இல்லையா? இந்த ஒரு துவா மட்டும்தான் நமக்கு தெரியாது. பெருமானார் பல நேரத்துல பல மாதிரி கல்யாணத்துக்கு துவா செஞ்சிருக்காங்க. அது இந்த ரெண்டு பேருக்கும் செஞ்ச துவா மாதிரி வேற யாருக்கும் செய்யல. கையை தூக்கி கேட்டாங்க, அல்லாஹும்ம சப்ப அலைஹிமல் கைர சப்பன் சப்பா. யாரெல்லாம் வானத்தை திறந்து எத்தனை கயிறுகள் உண்டோ இந்த ரெண்டு பொண்ணு ஆணுக்கும் இந்த மணமக்களுக்கு கொட்டு கொட்டு கொட்டுவாயான்னு அர்த்தம். சப்பன்னா ஒரு பெரிய வாளியில தண்ணியை வச்சு அப்படியே கொட்டுறது. வானத்தை திறந்து கொட்டுறாள்லாம். இவர்களை கஷ்டத்தில் ஆக்கி விடாதே யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சும்மா லேண்ட் கிடந்ததை பெர்டிலைஸ் பண்றதுக்காக வேண்டி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ ஒரு லேண்ட் எடுத்து பெருமானார் இவருக்கு தந்தான். கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் ஆச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, லேண்டும் கிடைச்சிச்சு. இப்ப பார்த்தா ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவரு அவர் பெரிய ஒரு மால்தார் ஆயிட்டார். அவர் லேண்டு கொண்டாட்டி காசு இசு அப்படி சகஜோதியா சொன்னாங்க. ரசூலுல்லா அல்லாஹ் நீங்கள் ஏழைகளாக இருந்தால் உங்களை பணக்காரர்களாக ஆக்குவான் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு தப்சீல் எழுதிப்பான். அவருக்கு கிடைத்த அந்த வாழ்க்கை ஒரு உதாரணம். அதனால இது இன்னும் சில செய்திகள் இருக்கிறது. போன வாரம் நம்ம சொன்னது மாதிரி இந்த ஆஷுராவை பத்தி சில செய்திகளை நம்ம இந்த இடத்துல விளங்கிக்கணும். அது பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி. இந்த பொதுவாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது, அதற்கு பேரு ஷஹருல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வினுடைய மாதம் ஷஹருல்லான்னா அல்லாஹ். மற்ற 11 மாசமும் அல்லாஹ் மாசம் இல்லையான்னு கேட்டா அல்லாஹ் மாசம் தான். ஆனா அல்லாஹுவினுடைய மிகப்பிரியமான முதலாவது குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்ன இத்தத ஷுரூரி இன்தல்லாஹி இத்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியை படைக்கும் போதே 12 மாதங்களை அல்லாஹ் எழுதி விட்டான். அதுல தலை மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம். பொதுவாக எழுதிட்டு அல்லாஹு தஆலா அதுல சொல்றான் அந்த ஆயத்துல சில மாதங்களை அல்லாஹு தஆலா, வ மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், கண்ணியம் வாய்ந்த நான்கு மாதங்கள் பன்னெண்டிலே உண்டு. அது தில் ஹஜ்ஜா, தில் காதா, தில் ஹஜ்ஜா, ரஜப், முஹர்ரம். இந்த நான்கு மாசம் தான், இந்த நான்கு மாசமும் இறைவனிடத்திலே மிக கண்ணியமானவன் சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு ஒரே வார்த்தையை சொல்றான், தாலிக்க தீனுல் கய்யும் ஃபலா தஸ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். அந்த நான்கு மாதங்களில் எந்த வகையிலும் உங்களுக்கு நீங்களே அநியாயமாக நடந்து கொள்ள வேண்டாம், நீங்கள் தீமை செய்ய வேண்டாம். அது அல்லாஹ்விடத்திலே கருபொருளாக பார்க்கப்படுகிற மாதம். இந்த ஹரம் என்று சொன்னாலே, ஹரம்னு மக்களை சொல்லுவாங்க இல்லையா, மதீனால மக்கால இந்த ஹரம், ஹரம் அப்படின்னு சொன்னா ஹராம் இல்லை, அது வந்து கண்ணியம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஹுருமத் அப்படின்னு வர அதுல இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை. அதனாலதான் அரபுகள் தங்களுடைய மனைவிமார்களை ஹரீம் அப்படின்னு சொல்றாங்க. ஹரீம் அப்படின்னு சொன்னா அரபியில பெண்ணுக்கு மனைவிக்கு சௌஜா உண்டு ஒரு வார்த்தை, என்னுடைய மனைவி அப்படிங்கிறதுக்கு. பொதுவாக இன்றைக்குள்ள நடைமுறை பாசையில வெளிநாடுகள்ல நம்ம பார்த்தோம்னா ஹரீம், வைன முசல்லலில் ஹரீம் அப்படிங்கிறது பெண்கள் தொடுவதற்குரிய இடம் எங்க இருக்கு. அப்ப அது கண்ணியம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கக்கூடிய அர்த்தத்துல. அதுலேதான் இந்த இடத்துல அல்லாஹு தஆலா முஹர்ரம் என்ற மாசத்தை வச்சிருக்கலாம். ரெண்டாவது ஒரு கிதாபில் எழுதும் போது அழகா எழுதியிருந்தாங்க, ஆரம்ப மாதம் முஹர்ரமினுடைய மாதம் இருக்கிறதே சிறப்புக்குரிய மாதம். அல்லாஹுவினால் குர்ஆனிலே அருள்புரியப்பட்ட மாதம் முஹர்ரம் உடைய மாதம். நடுவுல வரக்கூடிய ரஜப் மாதம் இருக்கிறதே அதுவும் அல்லாஹுவினிடத்திலே அருள்புரியப்பட்ட மாதம். கடைசியாக வருகிற துல்காதா, துல்ஹிஜ்ஜா ரெண்டு மாதமும் அந்த குருமத் பொருந்திய மாதங்களில் ஒரு வருஷத்தை அல்லாஹு தாலா எப்படி பேக் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னா, மேல கண்ணியமான ஒரு மாதம், நடுவுல ஒண்ணு, கீழே பேஸா இருக்கிறதுனால தில்ஹிஜ்ஜா தில்காதா ஒண்ணா வருகிற ரெண்டு மாதங்களை கொடுத்து உங்களுடைய கால அளவை, உங்களுடைய வாழ்க்கை அளவை அல்லாஹு தஆலா அற்புதமா பேக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிதாபுகள்ல எழுதுறாங்க. அப்போ அதுல குறிப்பாக இந்த முஹர்ரமுடைய மாதம் இருக்கிறது, இது பேரே ஹராம், கண்ணியம் வாய்ந்தது அப்படிங்கறதுல இருந்து வந்திருக்கிறது. அதனால இந்த மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக ரமலானை தவிர மற்ற மாதங்கள்ல அதிகமாக நோன்பு இருக்கிறதுனா இந்த மாதம் தான், இது ஒரு சிறப்பிற்குரிய மாதம். கிதாபுகள்ல எழுதுவாங்க, ஒன்னு இந்த மாதங்களில் நாம் பாவங்களை செய்வதை முற்றிலுமாக விட வேண்டும், எப்படி ரமலான்ல நாம் இருப்போமோ அதே மாதிரி. ரெண்டாவது நன்மைகள் செய்வதின் பக்கம் விரைய வேண்டும். பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த மேல பலா ததுலிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பாவங்களிலே ஈடுபட்டு விட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது இந்த பாவங்களை விட்டு முழுமையாக தவிரக்கூடிய ஒரு. அதனாலதான் சொல்லுவாங்க மக்கால இருக்கக்கூடிய காலங்கள்ல ஒரு மனிதன் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. சாதாரணமா நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி அங்க இருக்க முடியாது. ஏன்னா மக்கா அப்படிங்கிறது அருள்புரியப்பட்ட நேரடியான அல்லாஹ்வினுடைய பார்வைக்குள்ள ஒரு பகுதி. அப்ப அதுல ஒரு மனிதன் ரொம்ப கண்ணியமா ஹராத்தினுடைய சிந்தனை கூட இல்லாம அப்படித்தான் இருக்கணும், இருந்து ஆகணும், இருக்க சொல்லி இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆனா அங்க போய் ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த மண்ணுக்கே உரிய வாணியில தப்பு பலதாக பிளஸ் 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 ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அது கவனமாக இருக்க வேண்டிய போய். ரெண்டாவது இந்த மாசத்துலதான் நமக்கு ஆசுராவினுடைய நோன்பு நமக்கு வர இருக்கிறது. செவ்வாய் புதன் அல்லது செவ்வாய் திங்க செவ்வாய் புதன் அல்லது புதன் வியாழன் ரெண்டு நாள் வருது. ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு, காலண்டர்ல போட்டிருக்கிறத விட்டு ஒரு நாள் தள்ளி போயிட்டதுனால செவ்வாய் புதன் அல்லது புதன் வியா புதன்கிழமை அன்னைக்கு அந்த நாள். அந்த நாள்ல உலகத்தில எல்லா நபிமார்களுக்கும் வெற்றி கிட்டியது அன்றைக்கு தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி அந்த யகூதிகள் நோன்பு வச்சிருந்ததை மதீனா போனவுடனே ரசூல்லா பார்த்தாங்க, ஏன் நோன்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்டவுடனே எங்களுடைய நபிக்கு இன்னைக்கு தான் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஃபிரௌனை அழித்து காட்டிய நாள் இதுன்ன உடனே அப்ப நாயன்ஸ்லாவை சொன்னாங்க, என்னுடைய சகோதரருக்கு நான் தான் அஹக்கு, நான் தான் நோன்பு வைக்க கடமைப்பட்டவன் சொன்ன உடனே பெரும் அன்றையிலிருந்து சஹாபாக்கள் நோன்பு வச்ச ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது வரலாறு. அதனால எல்லா நபி இது மட்டுமல்ல எல்லா நபிமார்கள் வெற்றி கிடைத்திருக்கிறது என்பதாக நம்முடைய ஹதீஸ்களுடைய வாயிலாக நாம் பார்க்கணும். அதனால அது ஒரு முக்கியமான நோன்பு. நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் இறைவனை நெருங்குவதற்கும் வெற்றிகள் ஏற்படுவதற்கும் காரணம். இரண்டாவது அந்த நாள்ல அதிகமா செலவு செய்யுங்கன்னு சில ஹதீஸ்கள் வந்திருக்கு. ஆனா அது லைஃபான ஹதீஸ் சை ரொம்ப இதான ஹதீஸ்ல. ஆனா பல துருப்புகள்ல பல வழிகள்ல இருந்து அந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டதுனால இமாம்கள் சொல்லுகிறார்கள் அது ஒரு முக்கியமான ஹதீஸ். அந்த நாளில் எவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்கும் தங்களுக்கும் அவரி விதமாக செலவு செய்கிறார்களோ அந்த ஆண்டு முழுக்க அல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பத்திற்கு பரக்கத்தை ஏற்படுத்தி வைப்பார் அப்படின்னு எழுதுறாங்க. இரண்டாவது இந்த ஆசுராவுடைய நோன்பு வச்சா அந்த வருட ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அது மன்னிப்பதற்கு காரணம். எப்படி அரபாவினுடைய ரொம்பு ரெண்டு வருஷம் வருதோ, இது ஒரு வருஷத்தினுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கும் என்று கிதாபுகள எழுதுகிறார்கள். ஆகவே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வைக்கணும், நம்ம வீடுகளில் வைக்க சொல்லணும், குழந்தைகளை வைக்க சொல்லணும். இப்பையிலிருந்து இந்த ஆசுரா என்ன அப்படின்னா என்னங்கிற பழக்கத்தை அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு தான் நபிமார்கள் தான் வெற்றி பெற்றாங்க. நாம் வெற்றி பெறணும்னா வாழ்க்கையில இந்த நாட்களை தேர்ந்தெடுத்து அல்லாட்ட கேட்கணும், எல்லா எனக்கு வெற்றியை கொடு, பாப்பா தர முடியாது, பாப்பா வச்சிருக்க காசு உனக்கு வெற்றியை தராது, பாப்பா வச்சிருக்க கடையும் கம்பெனியும் உனக்கு வெற்றியை தராது, உனக்குள்ள எல்லாம் என்ன சீடு பண்ணிருக்கானோ நீ அதாலதான் எந்திரிக்க முடியுமே தவிர இன்னொருத்தனை புடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிற எந்த காரியமும் உலகத்தில் நின்றதாக சரித்திரம் இல்லை. அல்லாஹ் உனக்கென்று வைத்திருப்பதை நீ தேடுன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் தான் இந்த ஆசுரா. ஆக அந்த நாளை மிக சரியாக பயன்படுத்துகிற ஒரு நாளாக நோன்பு வைத்து அதிலே நம்முடைய குடும்பத்தார்களுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சிந்தனை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் தந்தொரு புரிவானாக. வாசர் தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு.